സിലുവയിൽ അറിയപ്പെട്ട ദേവരുടെ കുമാരനെ ഉപഡോക്കി പാർക്കറും എങ്ങനെ വാളവയ്ക്ക് ഡിയറിന്റെ കോലമെടുത്തി ഇവിടെ ജീവനെയും എങ്ങനെക്കായി തന്നെ എവിടവായി ഡിയറിയങ്ങളിൽ അൻപ് കൊന്നി ദൈവമേ ദേവരുടെ കുമാരനെ ഇതിനാളിലും ഇരകൾക്കായിപ്പെട്ട പാടുകളെ മെയ്യാകുമേ ഇടയ്ത്ത് ധ്യാനിത്ത് ഇവിടെ കൽവാരി അൻപക്ക് എങ്ങനെ അർപ്പണിക്കത്തക്കതായി ഇവിടെ ആവിയുടെ മൂലമാക ദൈവമേ ഈരങ്ങൾക്കുള്ളിൽ സേൽപ്പെട വേണ്ടും ക്രിയ ചെയ്യപ്പെടും വേണ്ടും പണ്ടാട് തീർവരുംബറും ഒരു വാഴ്വ് ഉപക്കർപ്പണിക്കത്തക്കതായി ഇന്നും ഉപ കിട്ടിച്ചേറാം എങ്ങനെ ഉദവി ചെയ്യപ്പെടും പറ്റാട് പോളീസ് പരിരാമക്കാൻ ആവിയാണുവരെ എങ്കിൽ വില അസയുവാൻ ദേവയുടെ വസ്ത്രങ്ങൾ എങ്ങൾ ഇരുതയങ്ങളിലെ ബലമായി ക്രിയ ചെയ്യപ്പെടും പറ്റാട് എങ്ങളെ പുറപ്പെടുത്തുകൊള്ളി വിട്ടുകൊടുക്കണം പോളീസ് പേർ യേശു പിതാപത്തിൽ വേണ്ടിക്കൊള്ളു നമുക്ക് നല്ല പിതാവേ ആവേ ആവേ ഉൾക്കാർ കത്തോടെ പരിശുദ്ധ നാമത്തേക്ക് മഹിമ ഉണ്ടാകുന്നു. ബാറാദ ദേവൻ ഡബത്തിലെ എഴുന്നേൽക്കുന്ന ദേവരുടെ കുമാരൻ യേശു ക്രിസ്തു നാമത്തേക്ക് മഹിമയും സ്തോത്രവും കരമും ഉണ്ടാകട്ടെ. ഇതൊരു വ്യത്യാസമായ ആരാധന. ക്രിസ്തുവിൻ പാടുകളെ ശ്രദ്ധിക്ക് ധ്യാനിക്കാൻ കൂടി വന്നിരിക്കണം. സിലുവയിലെ അറിയപ്പെട്ട ദേവരുടെ കുമാരൻ യേശു ക്രിസ്തുവിൻ പാടുകളെ ത്യാടിക്ക് നാം കൂടി വന്നിരിക്കുന്നോം. ക്രിസ്തവത്തിൻ മയ്യ പൊരുൾ ക്രിസ്തുവിൻ പാടുകളും മരണവും ഉയർത്തെഴുന്നതുമാകും. ആകവേ ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തുവിൻ പാടുകളെ തുറന്ന ഹൃദയത്തോട് ദേവ ആവിയുടെ ഉദവിയോട് നാം ത്യാടിക്ക പോറും. ഇതിനാളെ തമിഴിലെ പെരിയ വെള്ളിയാർ ആംഗ്ലത്തിലെ ഗുഡ് ഫ്രൈഡേ നല്ല വള്ളി പെരിയ വള്ളി അർത്ഥം സോ മനിത കുലത്തിൻ എതിർകാലം നിർണയിക്കപ്പെട്ട നാളത് ആകവേ അത് പെരിയ വള്ളി എന്നും നല്ല വള്ളി എന്നും വൈത്തിരിക്കാർ. സോ ഇതിനാളിലെ ഡാബ് സിലുവയിലെ ആണ്ടവർ യേശു നമുക്കാക്കപ്പെട്ട പാടുകളെ ഡാബ് സിദ്ധിപ്പോം സിദ്ധിക്കു പാപ്പോം ധ്യാനിപ്പോം. ആകവേ നമ്മുടെ സിന്ധനകൾ അംഗമിക്കും അലയം ഡാബൽ ഉദ്ഘാർന്ന് നമ്മുടെ ആവിയെ അപരപ്പെടി ദേവരുടെ വസനത്തെ കേക്ക് ധ്യാനിക്ക സിദ്ധിക്ക് സീതുക്കി പാക്ക നമ്മൾ ഒപ്പുകൊടുപ്പോം. വറിയാൾ തന്നെ വിട്ട് എടുപെടാത്ത നല്ല പങ്കെ തെരിഞ്ഞു കൊണ്ടാലുണ്ട് യേശു ക്രിസ്തു അവളെ പാരാട്ടുന്നത് നാം പാർക്കറോം. അവർ ചെയ്ത കാര്യം പിന്നെ ആണ്ടവർ യേശുവിന്റെ വായിലിരുന്ന് വന്ന വാദ്യങ്ങളെ കേൾപ്പതേ എൻ വാഴ്വ് അതുവേ ജീവൻ അതുവേ മുഖ്യം എന്ന് ചൊല്ലി അതക്കു മുതലിടം കൊടുത്ത് അവർ പാദത്തിലെ അമർന്നിരുന്നു ചൊല്ലി നാം പാർക്കറോം. അന്ത ആവി നമ്മയും പറ്റിപ്പിടിക്കട്ടും. ദേവവസ്ത്രത്തെ കണ്ടുകൊള്ളവും ദേവയുടെ വാദ്യങ്ങളെ മെഡിറ്റേറ്റ് പഠിക്കുന്ന പക്കവും പഴക്കങ്ങളും നമുക്കുള്ള ഉണ്ടാക ഉറവാക ദേവൻ നമുക്ക് ഉദവി ചെയ്യാറാണ്. കത്തുടെ നാമത്തേക്ക് ബൈബിൾ വാസിപ്പോവും. ഒട്ടു കുറഞ്ഞ മുതലാമത് അധികാരം 18 വസനം. ഡാവിടേക്ക് ഇത് ഒരു കുട്ടിയുടെ ആരാധന കരുക്കപ്പെടിയാൽ കൊഞ്ചം അധികമായ വസ്ത്രങ്ങളെ ഡാബ് തട്ടി പാർക്കുവേണ്ടി വരും. ആകമേ ദയവു ചെയ്ത് പൊറുമയോട് ദേവയുടെ വസ്ത്രത്തിലെ വാഞ്ചിയോട് ദേവ ആമയുടെ ഉദവിയോട് കത്തോടെ വേദത്തെ കരുത്തായി കപടമായി ഡാം പാർപ്പോം പഠിപ്പോം. കത്തോടെ നാമത്തേക്ക് ബൈബിൾ ഡാട്ട് എടുത്തുകൊള്ളുകൾ. ഒട്ടു കുറഞ്ഞ മുതലാമത് അധികാരം 18 വസനം വാസിപ്പോ.
சிலுவை பற்றிய உபதேசம் கட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது
போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது
ரட்சிக்கப்படுகிற
நமக்கு நமக்கு ஆங்கிலத்தில் மொழிபெற்றிருக்கார். சோ நன்றாக கவனியுங்கள், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலமாக இருக்கு. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாக இருக்கு. நான் சொன்னதை தயவு செய்து கவனி. சிலுவை பற்றிய உபதேசம் சில பேருக்கு பிடிக்கதில்லை. சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு அது தேவ பலமாக இருக்குதா? ஆகவே சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் சினக்காமல் அமர்ந்து ஆறுதலாக அதை சிந்திக்க தியானிக்க நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவனுடைய அன்பு நமக்குள்ள பெருகும். ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். நான் இந்த நாட்களிலே அனுமானிக்கிற இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள் தேவனோடு நெருங்கவும் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியாமல் போகிறதுக்கு ஒரு பிரதான காரணம் என்னவென்றால், தேவனுடைய வேதத்தை தேவனுடைய வசனத்தை அமர்ந்து ஆறுதலாக தியானிக்காமல் இருக்கிறது ஒரு பிரதான பிரச்சனையா. நான் சொன்னதை தயவு செய்து கொஞ்சம் சிந்தி. நாம் ஆண்டவரிடத்தில் பயபக்தி இருக்குது, ஜெபமும் இருக்குது, வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிக்கிற பழக்கம் நமக்குள்ள பொருள். அவங்கதான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆண்டவருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறது மட்டுமல்ல, நாம் வாசிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை வேத பகுதிகளை நாம் தியானிக்கிறவர்களாக சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சங்கீதக்காரர் சொல்ற. சோ ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வேதத்தை தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கிறது நம்முடைய பர்சனல் செல்ஃப் எடுபிகேஷன், சொந்த பக்தி விருத்திக்கு மிக மிக பயனுள்ளதா. இந்த குட்பனுடைய ஆராதனை ஆரம்பத்தில் நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறது நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்கு மிக 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 அவசியமும் முக்கியமும் ஆகும். நம்மள அநேகர் என்ன செய்யறோம் என்றால், வேதத்தை வாசிக்கிறோம், கட 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 என்று வேதத்தை வாசிச்சுட்டு போயிடும். ஏனென்றால் வேதம் வாசிக்கணும், இட்ஸ் ட்ரூ, வேதம் வாசிக்கணும். ஆகவே வேதத்தை வாசிக்கணும் என்றதுக்காக நம்ம வாசிச்சுட்டு போயிடும். ஆனா நான் என்ன வாசித்தேன் என்பதை திரும்ப ஒரு தடவை நாம பார்த்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, எதற்கு நான் கீழ்ப்படியும், என்னத்தை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை நாம் கற்றுக்கொள்ளுகிற தியானிக்கிற சிந்திக்கிற பக்குவத்துக்குள்ள நாம வரணும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வரும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பெரிய புரட்சியே கொண்டு வரும் என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். ஆகவே ஆண்டவர் இயேசுவுடைய கல்வாரி பாடுகளை நாம் தியானிக்கிறது நமக்கு மிக மிக அவசியமாகும். அப்பொழுது ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே அதிகமாக பெருகும். தேவனுடைய வசனத்தை அதிகமாக யோசிக்க 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 தேவன் மேலே இருக்கிற பற்று, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும். கல் மனங்கள் உடையும், கடின இருதயங்கள் கரையும். தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தாக தியானிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது. ஆனால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற அவசரம், அலுவல்கள் நிறைந்த சூழ்நிலை, ஆண்டவருடைய வேதத்தை அமர்ந்து படித்து சிந்தித்து தியானிக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. பிகாஸ் வி ஆர் சோ பிஸி இன் அவர் லைஃப். நாம் அலுவல்கள் நிறைந்தவர்களாக அதிகமாக காணப்படுறபடியால் என்னவோ, ஆண்டவருடைய வார்த்தையை அமர்ந்து நம்முடைய ஆவியை அமர பண்ணி நாம அதை சிந்திக்கிற தியானிக்கிற பக்குவம் நமக்குள்ள மிக குறைவாக இருக்குது. ஆனா பக்தி இருக்குது, ஆனால் பரிசுத்த வாழ்வில் முன்னேற முடியல. தடம் புரடுகிறோம், தள்ளாடுகிறோம், தடுமாறுகிறோம். காரணம் என்ன தெரியுமோ, தேவனுடைய வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்காதபடியால். ஆகவே இந்த பெரிய வழி ஆராதனையில இங்க கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக மட்டும் அல்ல, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் நாம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள போனோம். அது மிக முக்கியமானது. அது நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்கு மிக மிக அவசியமாகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்படும். ஆகவே இன்றைய இந்த செய்தி, இது ஒரு பிரசங்கம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ஓன்லி எ மெடிடேஷன் of the crucifixion of Christ. ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளை குறித்த ஒரு தியானமே ஒழிய இது ஒரு பிரசங்கமாக அல்ல என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்றேன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலமாக இருக்கிறது. சோ பொதுவாக நம்ம பார்த்து கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உடனே நாம எஸ்என் சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு ஒரு பக்கத்துல உண்மை, ஆனா முழுவதும் அது சரியை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதன் அர்த்தம் என்ன? பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலையாக இருக்கிறோம். தட்சம் அதுவரை நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அதுவரை நாம் செய்த அனைத்து பாவங்களையும் ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார், நம்மை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அதை கடந்த கால ரட்சிப்படி சொல்லுவார், பாவத்தின் தண்டனையில் இருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். பிற்பாடு பாவத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்றபடி உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்படியான நம்முடைய ரட்சிப்பு என்னும் பூர்ணமாக நிறைவேற தண்டை விளைவுகள். சோ இப்பொழுது நமக்கு பாவத்தோடு போராட்டம், இதை நிகழ்கால ரட்சிப்புன்னு சொல்லுவார். எனக்கு அருமானவர்களே, நாம் மறிக்கும் வரைக்கும் நமக்கு பாவத்தோடு போராட்டம் இருக்குது. அதற்காகத்தான் நான் முதல் சொன்னது போல தேவனுடைய வசனத்தை நாம் அமர்ந்து இருந்து நாம் தியானிக்க பழகுவோமாக இருந்தால் அநேக பாவங்களை நாம் வேறறுக்கிறதுக்கு மிகவும் பலமாக இருக்கும். குறிப்பிட்ட காரியங்களை அடிக்கடி நாம தவறுகிறோம், தள்ளாடுறது காணப்பட தெரியுமோ? வேத வசனத்தை நாம் சரியாக தியானிக்காதபடியா பாவத்தோடு நமக்கு போராட்டம் இருக்குது. இது நிகழ்கால ரட்சிப்பு. ஆனால் ஒரு நேரம் வரும், நாம் தேவனுடைய சமூகத்திலே போகும் பொழுதோ பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நாம் விடுதலையாவோம். தேவனுடைய ராஜ்யத்திலே பாவம் இருக்காது. ஆகவே பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நமக்கு விடுதலை, அது எதிர்கால ரட்சிப்படி சொல்லப்படுறது. எனக்கு அருமானவர்களே, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆகவே ரட்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அது தேவ பலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவையை பற்றிய பாடுகளை நாம் தியானிக்கிறது நமக்கு பலமாக இருக்கு. ஆனா கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது, மனந்திரும்பாதவர்களுக்கு அது பைத்தியம் போல இருக்குது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. ஒருவேளை ரட்சி மனம் திரும்பினவர்களுக்கு கூட சிலுவையின் போதனைகள், வேதத்தின் போதனைகள் பிடிக்காமல் இருக்குதுன்னு சொல்ல நான் சொல்லுவேன், அவங்க கெட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே கொஞ்சம் கவனம், நின்று நிதானித்து நம்மை சீர்தூக்கி பார்த்து சிலுவையில அறையப்பட்ட தேவகுமாரன் இயேசுவின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறது நம்முடைய ஆத்மாவை காத்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க உதவிசிய கத்தோட தாபத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுது நாம் கத்தோட பாடுகளுக்குள்ளே நாம் கருதி சொல்லுவோம். இதை கொஞ்சம் வசனங்களை நாம் அதிகமாக பார்க்க வேண்டி வரும். அப்ப கொஞ்சம் பொறுமையோ கூட இதுக்குத்தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஆகவே எல்லா வேலைகளும் எல்லாவற்றையும் மறந்துவிட, ஜஸ்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங். ஒன்று நடவாது, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கும். ஆகவே அதை யோசிக்காதீங்க, இதை யோசிக்காதீங்க, போன பிற்பாடு என்ன செய்யணும், அங்கு போகணும், இங்கு போகணும், அது எல்லாத்தையும் இதெல்லாம் சத்துனுடைய சூழ்ச்சி. வந்தபடியே திரும்பி போறது, பொறுமையாக வந்து பொறுமையாக திரும்பி போகிறது. தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இருதயங்களிலே இரும்பு தானிகளால் எழுதப்பட்ட நலமாக இருக்குமே. ஆகவே பிசாசு நம்முடைய இருதயங்களில் விதைக்கிற வேத வசனங்களை பொறுக்கி போடாதபடி நீயும் நானும் நம்முடைய ஆத்மாவை இருதயத்தை காத்துக்கொள்வது மிக மிக அவதான். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுங்கள். ஆகவே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம். எல்லாரும் பாருங்க சீக்கிரமாய், 26 வசனத்தை படி.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை புட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவதானமாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தை நான் பானம் பண்ண நாள் வரைக்கும்.
அப்படியானால் பிதாவின் ராஜ்யத்தில் நவமான பானங்களும் உண்டு என்று இதெல்லாம் எனக்கு தோணுது. இயேசு சொல்றாரு இந்த பந்தியில் இருக்கும் பொழுது, இனிமேல் இந்த பந்தியை இந்த உலகத்தில் நான் உங்களோடு செய்ய மாட்டேன்றார். ஆனால் இதை பிதாவின் ராஜ்யத்தில் நவமானதாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, இப்ப ஆண்டவருடைய பாடுகள் ஆரம்பமாகிறது வியாழக்கிழமை சாயங்காலம். கர்த்தருடைய பந்தியில் இருந்து நாம பார்க்க போறோம். நேரம் வந்தபோது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து ஒரு மேல் வீட்டறையிலே போய் அமர்ந்து பந்தியை ஆசரிக்கிறார்கள். இது பஸ்காவுக்கு அடையாளமாக இருக்கு. நான் இதை யோசித்து பார்த்தேன், பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய இயேசுவும் அப்போஸ்தலரும் இங்க பந்தியை ஆசரித்திருக்கார். யூனோ வாய், இயேசுதான் உண்மையான பஸ்கா. அதை குறித்து, பஸ்காவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து வாசித்து பார்த்தேன். அதை நீங்கள் யாத்திராகமம் 12 அதிகாரத்துக்குள்ளே போவீங்கன்னு சொன்னா, பஸ்கா என்றால் என்ன, அதற்குரிய நியமனங்கள் என்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுல சொல்லப்பட்ட குறிப்புல ஒரு சில முக்கியமான குறிப்புகள், அது எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. இரண்டாவது, அது பழுதற்றதாக இருக்கணும். ஒரு வயதுள்ள ஒரு வயதுள்ளதாக இருக்கணும், அது ஆடு ஆடாக இருக்கணும், செவ்வரியாடும் வெள்ளாடாக இருக்கலாம், ஆனால் அது பழுதற்றதாக இருக்கணும். பாவமற்ற பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. சோ இயேசு நமக்காக அடிக்கப்படுறதுக்கு நிழல் ஆட்டமாக பஸ்கா எடுக்கப்பட்டது அல்லது கொடுக்கப்பட்டது. சோ இயேசு இங்க பஸ்காவை ஆசரிக்கல, இயேசுவுக்கு முன்பாக ஒரு ஆடு இருக்கல பஸ்காவை ஆசரிக்கிறது. ஆனா இயேசுக்கு முன்பாக இயேசு அங்க இருந்து என்ன செய்திருக்கிறாரு, பந்தி ஆசரித்திருக்கிறார். அவருக்கு முன்பாக அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கு. சோ அங்க இருந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தாம் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலரோடு கூட இருந்து, சீஷரோடு கூட இருந்து அந்த பந்தியை ஆசரிக்கிறார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, அப்பத்தை விட்டு இது மெய்யான போஜனம், என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய மாம்சத்திலே, தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவிட்டது. ஆகவே புதிய உடன்படிக்கை ரத்தம், இனிமேல் பஸ்கா அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி இந்த ரியல் பஸ்கா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு பஸ்கா வெல்ல பந்தியை ஆசரித்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசைகளை கொடுத்து, இது மெய்யான போஜனம் என்றார். திராட்சரசத்தை எடுத்து சீசைகளை கொடுத்து, இது என்ற உடன்படிக்கை ரத்தம் என்று சொல்லி சொன்னார். எடக்கறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம் அறிய பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்கின்ற உடன்படிக்கை செய்யப்பட்ட பொழுது மிருகங்களின் ரத்தம் அதன் மேல தெளிக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையை தேவன் நம்மோடு செய்யும் பொழுது எந்த மிருகங்களுடைய ரத்தமும் அல்ல, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்த பண்பங்களையும் பார்க்க, நமக்கு ஆண்டவர் தந்த இந்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கருமானவர்களே, பந்தி ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை கூட ஆசரித்தாரு. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு கூட அடுத்த கட்டமாக கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு போற ஆண்டவர் இயேசு அங்கே ஸ்தோத்திர பாடலை பாடினாரா. 30:26-30,
அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை
பாருங்க, ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களோடு கூட ஸ்தோத்திர பாடல் பாடியிருக்கிறார். இயேசுவும் பாடுகளை பாடியிருக்கிறார். சோ நாமும் தேவனுடைய பிள்ளைகள் பாடும். இவைகள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளே கூப்பிடுபட்டு போடுவார் நாம பார்த்தோமே இல்லையா. ஆகவே ஆண்டவர் இயேசுவை நாம் மனதார வாயார புகழ்ந்து பாடுகிற பழக்கம் நமக்குள்ள வரட்டும். வாய்திறந்து தேவனை தொழுது கொள்வர் ஒரு பழக்கம் நமக்குள்ள வரட்டும். மனந்திறந்து ஆண்டவரை பாடி துதிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாரோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திர பாடலை அவர் பாடின பின்பாடு 31 வசனப்படிங்க.
31 இயேசு அவர்களை நோக்கி, மேப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிவித்தம் இடர் அடைவீர்கள்.
சரி, போதுப்பார். சோ ஸ்தோத்திர பாடு பாடின பிற்பாடு இயேசுன்னு சொன்னாரு, இப்ப காரியத்துக்குள்ள படிப்படியாக வாரர் பாருங்க. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இந்த பெரிய வழி அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும். இந்த வேதத்தின் நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உலகத்தின் நாயகனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். மட்டுமல்ல, நமது நாயகனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். சரி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும்படி சொல்லி சொல்லப்படும். சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் ஒரு வசனம் சீக்கிரமா படிங்க. சகரியா 13 அதிகாரம் 7 வசனத்தை பார்ப்போம். சகரியா 13:7.
பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆறுகள் சிதறிப்போம், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன்.
மேய்ப்பனை வெட்டு, ஆடுகள் சிதறடிக்கப்படும். சோ அந்த வார்த்தை, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை எங்கே நிறைவேறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்குது. என்ன நடந்திருக்குது? ஆண்டவர் இயேசுவை கைது செய்ய போறார்கள். அந்த வேளையிலே சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்பார். அப்ப இதை குறித்து இயேசு சொல்கிறார், சோ என் நிமித்தம் எல்லோரும் நீங்கள் இடரல் அடைவீர்கள். கபடிங்க, பந்தி ஆசரித்தாச்சு, ஸ்தோத்திர பாடல் பாடியாச்சு, இப்ப எச்சவரைக்கு வந்தாச்சு. இப்ப ஆண்டவருடைய அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நிறைவேறணுமே, எழுதப்பட்டிருக்கிற வேத வசன தீர்க்கம் நிறைவேறணுமே. சோ மேய்ப்பனை வெட்டு, ஆடுகள் சிதறடிக்கப்படும்படி சொல்லி அந்த வசனத்தில் அடிப்படைகள் எல்லோரும் உடல் அடைவீர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன பொழுது, உடனே மிஸ்டர் பீட்டர் என்ன சொன்னார் தெரியுமோ? அதை கீழே பாருங்க. உடனே பேதர் என்ன சொல்றாரு பாருங்க, 33 வசனப்படி சீக்கிரப்படி. பேதர் அவருக்கு
பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் உடல் அடைந்தாலும்
எல்லாரும் உடல் அடைந்தாலும் நான் இடர மாட்டேன். கவனிங்க, 35 படிங்க.
அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதடிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள்.
ரெண்டு காரியம் சொன்னார். ஒன்று, என்ன, யாரு இடரடைந்தாலும் நான் இடரடைய மாட்டேன், உம்மோடு கூட நான் மறிக்கிறதுக்கும் ஆயத்தம். சேவல் கூவுறதுக்கு முதல் 3 தரம் என்னை மறுதறிப்பாயிட்டு ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்லியிருந்தார். சோ இங்க பேதருடைய ஃபெயிலியரை குறிச்சு ஒரு 2-3 காரியம் சொல்லிட்டு சீக்கிரமா உள்ளுக்கு போறது நல்லா இருக்கும்பட்டு நான் தோண்டுது. ஏன்னா நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வாரத்துக்கு இடம் இருக்குது. அவை ஆண்டவருடைய வேத வசனத்தை கவனித்துவமாக இருந்தால் நம்மை காத்துக்கொள்ள ஏதுவாக இருக்குமே. அந்த அடிப்படையில் பேதருடைய ஃபெயிலியரை குறித்து, பேதருடைய தோல்வியை குறித்து ஒரு சில குறிப்புகளை இங்கே குறிப்பிடுறது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம். சோ அவ என்ன சொன்னா 33 வசனத்திலே,
பேதுரு அவருக்கு பிரத்தியுத்தரமாக,
உம் நிமித்தம் எல்லாரும் இடரைந்தாலும் நான் ஒரு கால இடரும். சோதர அர்த்தம் என்ன தெரியுமா? டைரக்டா சொல்ல போனா மற்ற எல்லாரிலும் பார்க்க, மற்ற 11 பேர்லும் பார்க்க நான் எக்ஸ்ட்ரா, நான் விசேஷித்துவானோ. தட் இஸ் த திங் அவரோட ஃபெயிலியருக்கு காரணம். உன் நிமித்தம் எல்லோரும் இடரடைந்தாலும் நான், மற்ற 11 பேரும் உடைய நிமித்தம் இடரடைந்தாலும் நான் மாத்திரம் இடர் அடையவே மாட்டேன், பிகாஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினர். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்திருக்குது. அது அவருடைய சரிவுக்கு காரணமாக மாறிட்டு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. மற்ற எல்லாரும் பார்க்க நான் விசேஷித்தோம், மற்ற எல்லாரிலும் பார்க்க நான் பக்தி உள்ளவன், மற்ற எல்லாரிலும் பார்க்க நான் பரிசுத்தவன், மற்றெல்லாரும் பார்க்க நான் திறமைசாலி. அப்படி பல எண்ணங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள உருவாகிறதுக்கு இடம் இருக்குது. நான் சொல்றேன் கேளுங்க, இது சத்துரு நம்முடைய சரிவுக்கு விதைகளை விதைக்கிறார் என்பதை மறந்துடாது. இதை பேதுருடைய வாழ்வில் இருந்து தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும். தேவன் நமக்கு வித்தியாசமான கிருபைகளை தருகிறார், வித்தியாசமான அழைப்புகளை தருகிறார், அது வேறு. ஆனால் அவை எல்லாம் மற்ற எல்லாரும் பார்க்க நான் எக்ஸ்ட்ரா ஓட்டர் என்று நாம் நினைப்புமாக இருந்தால் நாம் சரிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் சொன்ன உண்மைத்த எல்லாரும் இருந்தாலும் நாம் மாத்திர. அடுத்த ஒரு படி சொன்னா, ஒரு நிமித்தம் மறிக்கிறதுக்கு நான் ஆயிட்டேன், நடந்தது நாம் அறிவோமே. ஆகவே நம்முடைய வாழ்விலும் பேதுருவை போல மற்ற எல்லாரும் பார்க்க நான் என்கின்ற ஒரு எண்ணம். திரும்பவும் நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், பேதுருவை போல மற்ற எல்லாரும் பார்க்க நான் என்கின்ற நினைவு நமக்குள்ள வருமாக இருந்தால், எனக்குள்ள வருமாக இருந்தால், நம்முடைய சரிவுக்கு அது ஆரம்பம் என்று சத்தியதும்படி நான் உங்களை சொல்லுகிறேன். அவ்வப்போது நம்முடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்திக் கொள்வது நமக்கு ஏற்றதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து அவனோட ஃபெயிலியர் என்ன தெரியுமா? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டான். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹலோ, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் செய்யணும். தி டைம்லி வேர்ட், ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. லிசன் டு மீ, ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்றது அல்லவா? சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற சரியான ஆலோசனை, சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற சரியான எச்சரிப்பு. நீதிமான் என் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு என்னை போல இருக்கட்டும். என் தேவனாய கட்டாவே, என்னையும் குட்டுறதுக்கு நாலு பேர் இருக்கட்டுமே, என்னை திருத்துறதுக்கு நாலு பேர் இருக்கட்டும், என் தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நாலு பேர் இருக்கட்டும், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது என்னை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்துறதுக்கு உதவியாக இருக்குமே. அந்த பணிவு, அந்த பக்குவம் நமக்குள்ள இன்னும் இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளை கூட நம்முடைய தவறை சுட்டி காட்டினால் அதை பக்குவமாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற ஆவி நமக்குள்ள இருக்குமாக இருந்தால், நாம் வளர வேண்டிய அளவுக்கு வளர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து தேவனுடைய நாமத்தை இந்த பூமியில மகிமைப்படுத்தி விடலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவன் தூங்கிவிட்டான். ஆகவே எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ, எந்த நேரத்தில் பேசணுமோ, அதை பேசணும், அதை செய்யணும். மரியாள் மாத்தாளுக்குள் இருந்த ப்ராப்ளம் அதுதான். ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வந்துவிட்டார், மிக முக்கியமான விருந்தினர் வீட்டுக்கு வந்துவிட்டார். மாத்தாளோ ரொம்ப பிஸி, அவரை கவனிக்கிறது இல்லை. அதற்கு ஒப்போசிட்டாக வடக்கும் தெற்கும் போல இருக்காள். அவள் என்ன ஒரு இடம் போகல, ஒருவேளை செய்யல, இயேசுவின் பாதத்தில் அப்படியே அமர்ந்து விட்டாள். என்ன கர்த்தாவே நீர் பேசும், நான் கேட்கிறேன். இந்த ஆவி நமக்குள்ள வந்து விட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் இன்னமொரு மறுபிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தாவே நீ பேசும், நான் கேட்கிறேன் என்கின்ற ஆவிகள் ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு தேவன் பேசாமல் இருப்பாரோ? தேவனுடைய வார்த்தையை அனுப்பாமல் இருப்பாரோ? அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய வார்த்தையில கட்டாமல் இருப்பாரோ? அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையில நிலைநிறுத்தி வாழ வைக்காமல் இருப்பாரோ? எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவன் தூங்கினது அவருடைய தோல்விக்கு காரணமாயிட்டு. ஆகவே நான் சொல்லுவார கேளுங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணுங்கம்மா, அம்மா, ஐயா மாறு. இந்த பெரிய வழி ஆராதனையில நான் உங்களுக்கு அன்பாய் சொல்ற காரியம் என்னவென்றா, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணப்பா. ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை எடுத்துக்கோ, ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோள். 24 மணி நேரத்தை உனக்காக நீ எடுத்துக்கொள்ளாத, உன் தேவன் உனக்கு தந்த நேரத்தை களவெடுக்காத. உன் நாட்களுடைய கரத்தில் இருக்கிறது, உன் ஜீவியம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. திடீர்ந்த ஜனங்கள் மறைந்து போறாங்க. செய்தியில பார்த்து கிட்டத்தட்ட 147 பேர் கேடியாவில் அட்டேக் ஆன் தி ஸ்பாட். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கேம்பஸ் வாஸ் ஹேப்பன். நினைத்திருப்பார்கள். 147 பேர் கம்பஸ்டில் இருந்தவர்கள் அட்டாக் பண்ணப்பட்டு உடனடியாக ஆன் தி ஸ்பாட் டை. எனக்கான வாழ்க்கையில் திடீர்னு நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாம இருக்கு. உலகக்கும் ஒரு பரபரப்பு இருக்கத்தான் செய்கிறது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் பேதுரு தூங்கிட்டான். அந்த தவற நீயும் நானும் செய்யக்கூடாது. பெரியவழி தியானத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற ஒரு நேரத்தை எடுத்துக்கோ. அம்மாரு, எனக்கு தெரியும் உங்களுக்கு அதிக வேலை இருக்குது, குடும்ப பொறுப்பு இருக்குது, வேலை குடும்ப பொறுப்பு உண்டுதான். ஆனாலும் நீ ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை நீ ஒதுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு பொத்தி சொல்றேன். அன்புள்ள ஐயா மாறே, அண்ணா மாறே, நான் உங்களுக்கு சொல்லுறேன், நீ ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ஜெப நேரத்தோட வாழ்வில் நீ ஒதுக்கி ஆகணும். ஜெபிக்க முடியல, ஏனென்றா சோதனை காத்திருக்குது, சத்துரு சுத்தி திருறான். யாரை விழுங்கலாம் என்று ரட்சிக்கப்பட்டிருக்க தேவப்பட்ட பிள்ளைகளை யாரை சரிக்கிறது, யாரை பாவத்தில் தள்ள வைக்கிறது, யாருக்கு உலகத்தின் கவர்ச்சிகளை காட்டி அதன் பின்னாலே அவர்களை இழுபட செய்கிறதுக்காக பலரை சுத்தி சுத்தி சத்துரு திரிகிறான். நாம அவனை கண்களால பார்க்க முடியாது, ஆனா அவன் நம்மளை பார்த்து சுத்தி சுத்தி சிரிந்துட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழுகிற நீயும் நானும் உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள, தேவனுடைய கிருபையை காத்துக்கொள்ள, ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியும் அவசியம் அல்லவா? அவதான் இயேசு கிறிஸ்து கட்டுக் கொடுத்த ஜெபத்தில் சோதனைகளுக்கு விளக்கியங்களை காத்துக்கொள்ளும். ஆகவே நமக்கு சோதனைகள் உண்டு, சத்துரு உண்டு, ஆகவே சோதனை உண்டு. வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சி பிள்ளைகளுக்கு நான் சொல்லுற காரியம், வாலிப போராட்டங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள தயவு செய்து ஒரு கொஞ்ச நேரமாண்ட ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஜெபம், அந்த ஜெபம் உன்னை பாதுகாக்கும் பார். ஐயா, குடும்ப தலைவர், தாய் தகப்பன்மாரு வீட்டில் அமர்ந்திருந்து பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி நீ செய்கிற அந்த ஜெபம் உன் குடும்பத்தை பாதுகாக்கும் பாரு. குடும்ப ஜெபம் இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். வீட்டில் குடும்ப குடும்பமாக கூடி ஜெபிக்கிறது எவ்வளவு நலமாக இருக்கும். அந்த குடும்பங்களை தேவோட பிரசன்னம் இருக்குமே. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவர் தோத்து விட்டார். ஆகவேதான் அடுத்த காரியம் நடந்தது தெரியுமோ, மல்குசுர காதை கச்சிதமாக கட் பண்ணான். ஜெபிக்கும்படி நேரத்தில் தூங்கினான். மூணாவது மல்குசுர காதை மாமிசத்தின்படி, ஆண்டவர் கட்டுக் கொடுத்த வழி அல்லது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த போதனையின்படி பேதுரு செய்ய, இயேசு அவரோட இயேசுவோட பேதுரு இருக்கும் பொழுதே அவருடைய காரியத்தை பாருங்க. அவன் தன் சுய கோபத்துக்கு இடம் கொடுத்து அவன் என்ன செஞ்சிருக்கிறான், தன்னுடைய மாமிச பிரகாரமாக பிரதான ஆசானனுடைய வேலைக்காரனுடைய காதை கச்சிதமாக வெட்டியிருக்கிறான். இது ஒரு மாமிசத்தின் கிரி அல்லவா? இப்படி இயேசு கட்டுக் கொடுக்கவில்லை. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு போதனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவன் நடந்து கொண்டிருக்கான். யாரு பிரதான அப்போஸ்தலன்? நான் சொல்லுவேன், அவன் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை மிஸ் பண்ணிட்டான் பாருங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் அடிக்கடி சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, உன்னுடைய வாழ்வில் இருக்கிற ஜெப குறைவு தான். தம்பிமாறு, தங்கச்சிமாறு, அக்கா மாறு, அம்மா மாறு, ஐயா மாறு, அண்ணன் மாறு, ஜெப நேரத்தை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டால் மாமிச கிரியைகளிலே நாம் சிக்கிக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அறிவானவர்களே, மற்றவர்கள் பார்க்க தடை எக்ஸ்ட்ரா ஓர்டினரி என்று நினைத்துக் கொண்டான். அது மட்டுமல்ல, செபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கினான். அது மட்டுமல்ல, மல்குசின் காதை கட் பண்ணான். கடைசியாக அவன் செய்தியோ மறுதளித்தான், சபித்தான், சத்தியப்படினான். நான் பேச விரும்பல. அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் அவருடைய சரிவுக்கு காரணமாயிற்று. இந்த பெரியவழி தினத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனித்து பேதுருடைய வாழ்வில் இருந்த இப்படிப்பட்ட சம்பவங்களை கண்ணோக்கி பார்த்து நம்மை நாம் சரிப்படுத்திக் கொண்டது நல்லது. வேதத்திலே இருக்கிற ரெண்டு விதமான போதனை இருக்குது. ஒன்று செய்ய இருக்குது, ஒன்று செய்யக்கூடாது என்று. ஒன்று டூ இட், மற்றது டோன்ட் டூ இட். இது வேதத்தின் அடிப்படை போதல். ஒன்று செய், மற்றது செய்யாது. சோ பேதுருடைய வாழ்வில் இருக்கிற அநேக அற்புதமான அர்ப்பணிப்பான காரியங்களை நாம பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு சவாலாக இருக்குது. அவைகளை நாம செய்யணும். ஆனால் அவருடைய வாழ்வில் இருக்கிற ஃபெயிலியரையும் வேதம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமோ, அவைகளின் பாடி அவைகளின் படி நாம நடக்காத படிக்க அவைகள் எழுதப்பட்டு சொல்றேன் கேளு. தாவீது விட்ட பிழையை வேதத்தில் ஆவியானவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அதை தவித்திருக்கலாம். ஏன் தெரியுமோ, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்விலே நடக்க கூடாது என்பதற்காக வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்படி தாவீதை செஞ்சிருக்கான்னு சொல்லி நாம் அவைகளை கோட் பண்றது ஆண்டவருக்கு விரோதமான அடிப்படையான பாவம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். மிஷனரி பிரயாணத்திலே ஊழியத்திலே பவுலும் பர்னபாவும் ஒரு கட்டத்திலே வாக்குவாதம் பண்ணி பிரிந்து போனார். அது வேதத்தில் ஆவியானவர் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அப்படி எழுதி வைத்தாரு? அதை நாம பின்பற்றுவதற்கல்ல, அப்படி நாம நடக்கக்கூடாது என்பதற்காக. ஆகவே வேதத்தில் ஒன்று செய்ய எழுதப்பட்டிருக்குது, மற்றது செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கு. இவைகளை நாம கருத்தாக பகுத்து பகுத்து நாம் எடுத்துக்கொண்டால் தான் நாம் ஆண்டவருக்குள்ளே நாம் இழைத்து நிற்க உதவியாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டு. ஆகவே வேதோட தவறுகளை குறித்து நாம் பார்த்து நம்மை நாம் சீதைக்கு பார்த்துக் கொண்டது நல்லது. சரி, ஆகவே எடுத்த நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள் சொன்னபோது அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து பேசினான், பிற்பாடு அவர் சரிந்து போனதை நாம் பார்ப்போமே. சரி, திரும்ப நான் வார ஆண்டவர் இயேசு வேல்விட்ட அறையில் தன்னுடைய சீஷர்களோடு பதியிருந்தாரு. பிற்பாடு வெளியில வந்தாரு, கெத்செமனின் இடத்துக்கு வந்தாரு, ஸ்தோத்திர பாடலை பாடினாரு. மெய்ப்பரை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று சொன்னாரு. ஆனால் பேதரு யாரும் மர்தனித்தாலும் யாருமே மர்தனிக்க மாட்டேன் சொன்னாரு. சேவல் கோரத்துக்கு முதல் மூன்று தரம் என்று மர்தனிப்பாடு சொல்லி ஆண்டவரே சொன்னாரு. சோ அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 36:36
அப்பொழுது இயேசு அவர்களோடு எசமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சிசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செவதேவையும் குமாரை இருவையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாபலப்படவும் தொடங்கினார்.
சரி, இதுக்கு பிறகு என்ன தெரியுங்க? அதுக்கு பிறகு ஆண்டவர் செய்தாரு, நேரம் நெருங்கவே ஆண்டவர் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போய் நல்ல கபடிக்க 12 பேர்ல ஒருத்தன் ஓடிட்டான், யூதாஸ் ஓடிட்டான். இந்த 11 பேர்ல 3 அவருக்கு இன்னொரு இன சேர்க்கல் இருந்திருக்கு. அந்த 3 பேரையும் சட்டு தூர கூடி கொண்டு போய் அவர்களையும் அதில் நிறுத்திட்டு அவங்க 3 பேரையும் பார்த்து சொன்னாரு, சோதனைக்கு உட்படாதபடி வெளித்தெரிஞ்சபடி சொல்லிட்டு ஒரு கல்லறை தூரம் அங்கால போய் வேத சொல்றது அவர் முகம் குப்பரும் இழந்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? பிதாவே, கூடுமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் என் சித்தப்படி இல்ல உம் சித்தப்படியே ஆகட்டும். அந்த மரண வேதனையிலும் இயேசு செய்த ஒரு காரியம் தெரியுமா? தன் பிதாவை நோக்கி செவ்பனார். தன் படப்போற பாடுகளை அறிந்திருந்தும் அந்த நேரத்தில் இயேசு செய்த வேதனை தெரியுமோ? தன் பிதாவை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார். நாமும் இதை கற்றுக்கொள்றது நல்லது. நம்முடைய வாழ்வில நெருக்கங்கள் பாடுகள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் இயேசு போல பிதாவை நோக்கி செபிக்க நாம கற்றுக்கொள்வதாக இருந்தால் நமக்கும் பிதாவாகிய தேவன் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படியாக அவர் செபித்த போது லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டதுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் சொல்லி சொல்லப்படுது. சரி, இப்படி அவர் செபித்துட்டு வரும் பொழுது திரும்பி வந்து பார்த்தால் அவங்க எல்லாம் சீசுகள்லாம் தூங்கிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இனி நல்லாக தூங்கி இழைப்பாருங்க. இன்னைக்கு என்ன பெரிய வெள்ளி ஆராதனை 10 மணிக்குன்னு சொன்ன காலமே நின்று தூங்கி எழும்புறது ஏழியாக எழும்புறது கஷ்டமா தான் இருக்குது. படுக்கத்தான் வெறுப்பா இருக்குது. ஆனால் தூக்கத்தை கலைச்சு ஏழியாக வந்து தேவனை தேர்றதுக்கு ஒப்பு கொடுத்தவங்க ஒவ்வொருவரும் கத்தர் ஆசீர்வதிப்பாரு. சரி, போடு பண்ண கவனிங்க. பாடம் சொன்னாரு, இனிமேல் நீங்க தூங்கி இழைப்பாருங்க. சோ இப்பொழுது நேரம் வந்தாயிட்டு. சோ அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது? பிரதான ஆசாரியர்களுடைய சேடை தடிகளோடும் கம்பங்களோடும் பட்டயங்களோடும் யோவான் எழுதப்பட்டிருக்கிறது தீ பந்தங்களோடும் வந்தார். அப்படியானால் இயேசு கைது செய்யப்பட்ட நேரம் சாயங்காலம் கடந்து இரவாகிட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய. சோ வியாழக்கிழமை இரவு ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? கைது செய்யப்படுகிறார். லூக்கா 22 லூக்கா சுவிசேஷம் லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்தை சீக்கிரம் படிங்க. லூக்கா 22 44 சீக்கிரம் படி.
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து
இயேசு கிறிஸ்து தன் படப்போற பாடுகளை பார்த்து ஊக்கமாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். அவர் ஜெபித்த நேரத்தில் வியர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் நிலத்தில் விழுந்தது. இன்னும் பாடுபடில், இன்னும் ஒருவரும் அவர் மேல கை போடில், உடலில் இன்னும் ஒரு காயங்களும் ஏற்படில், ஆனால் பாடுபடுவதற்கு முன்பே இயேசு தன் உள்ளத்திலே உளவிய ரீதியாக பாடுபட்டிருக்கு. ஒரு சரீரப்பிரகாரமான வேதனை உண்டு, மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற வேதனை இன்னொன்று. ஹலோ, உடலியல் ரீதியாக ஏற்படுகிற வருத்தமும் உண்டு, உளவியல் ரீதியாக ஏற்படுகிற வேதனையும் உண்டு. இயேசு தன் படப்புகிற பாடுகளை அவர் நினைத்த போது, அதை குறித்து அவர் யோசித்த போது, அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து வேர்வை ரத்தத்தின் துளிகளாய் நிலத்தில் விழுந்தது. பாடுபட முன்பே இயேசு ரத்தம் செய்த இயேசுவை கைது செய்த போது யூதாஸ் ஓடி வந்து இயேசுவை சிதறம் கட்டி முத்தமிட்டார். அந்த வேளையில் அவர் சொன்ன வார்த்தை, ரபி வாழ்க, போதகரே வாழ்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை கட்டி உத்தம் செய்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, சிறைகிதனே என்றார். காட்டி கொடுக்க போகிற காட்டி கொடுத்த யூதாசையும் ஆண்டவர் இயேசு சிறைதன் என்று அழைத்தார். எனக்கு அறிவானவர்களே, சத்துருக்களை சிறைதன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு 5:44 தான் சொன்ன வார்த்தையை இங்கே நிறைவேற்றுகிறார். தான் போதித்ததை வாழ்ந்தார், தான் வாழ்ந்ததை போதித்தார். எதையெல்லாம் அவர் போதித்தாரோ அதையெல்லாம் அவர் சாதித்தார், எதையெல்லாம் அவர் சாதித்தாரோ அதையெல்லாம் அவர் போதித்தார். நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு நம் மத்தியிலே மகிமை உண்டாவதா. சோ, இயேசுவை கைது செய்த போது 26 நாம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசுவை பிரதான ஆசாவுடைய சேனை வந்து கைது செய்த போது ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அத்தனை சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், கைவிடப்பட்டார். இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், சீஷர்களால் கைவிடப்பட்டார். எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார். சில நேரத்தில் நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களும் நம்மை விட்டு போய்விடுவார். வாழ்க்கையில் நீதான் எனக்கு எல்லாப்படி சொன்னவர்கள் கூட வாழ்வில் சில கட்டங்களிலே நம்மை விட்டு போய்விடுவார். நம்ப தகுந்தவர்களாக இருந்தவர்கள் கூட நமது வாழ்வில் சில கட்டங்களிலே நம்மை விட்டு போய்விடுவார். பல ஒன்றிச்சு நம்போது எப்போதும் கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. வாக்கு தத்தம் பண்ணி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுற ஒரு காரியம், உங்களுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மகிமையின் ஹோப் ஆஃப் குளோரி, மகிமையின் நம்பிக்கையாக, மிகப்பெரிய நம்பிக்கையாக நமக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்க. வாழ்க்கையிலே நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது எப்படி? மகிமையின் நம்பிக்கையாக, மிகப்பெரிய நம்பிக்கையாக இறைமகன் இயேசு உனக்குள்ளே எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க, வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறது எப்படி? உலகத்தில் எத்தனையோ பேர் இது நடக்குது, படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஆனா வாழ்க்கையில நம்பிக்கையில் there is no hope in their life. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கோ கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக, மிகப்பெரிய நம்பிக்கையாக நமக்குள்ள வாழுகிறாரே, வாசம் பண்ணுகிறாரே. அக்கறை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே உனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்று வேதம் நமக்கு சொல்றது. ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு தூரமாக போனாலும், நாம் நம்பியவர்கள் நம்மை விட்டு விலகினாலும், நீ கலங்காதே, திகையாதே. ஏனென்றால் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த சூழலிலும் உண்டோடு இருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு நம்மத்திலே மகிமை உண்டாவது. இயேசுவை கைது செய்தார்கள். 22 சங்கீதத்தின் நடுப்பகுதியிலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். சொன்னார், பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் எலும்புகள் கட்டுவிட்டது, அவைகள் மெழுகை போல உருகிறது. இதெல்லாம் அவரை குறித்து தீக்கதும் சொல்லப்பட்டது. எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளே, சோ இப்ப இயேசுவை கைது செய்து விட்டார். அல்ல கவனிங்க, இயேசுவை கைது செய்து கிட்டத்தட்ட 6 விசாரணைக்குள்ள இயேசு போயிருக்கிறார். இயேசுவை சிலுவையிலே அறையறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 6 விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். குற்றமற்றவர், குற்றவாளியை போல காணப்பட்டார். தவறு செய்யாதவர், தவறு செய்தவர் போல காணப்படுகிறார். பாவம் இல்லாதவர் பாவமானார். எனக்கருமானவர்களே, எனக்காக உடக்காக இந்த கேடு அடைய வேண்டி வந்தது. 53 அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை. நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க உருவமும் அவருக்கு இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்றது, அவர் சௌந்தர்யமானவர், 1000 பேரில் சிறந்தவர். அந்த கேடு அடைந்தார். நாம் அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க உருவம் இல்லாதிருந்தது. பாவம் அவருடைய உருவத்தையே கெடுத்துவிட்டு பாழாக்கிப்பட்டு 6 விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். சோ இயேசுவை கைது செய்தவர்கள் உடனடியாக அவரை எங்கே கொண்டு போனார்கள் தெரியுமோ, கைவா முன்பாக கொண்டு போயிருக்கார். யோவான் 18:13-14 சீக்கிரப்படி.
முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரிய காய்ப்பவருக்கு மாமனா இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகுறது நலமா இருக்க என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்ப்பாவே.
ஆண்டவர் இயேசுவை கைது செய்தவர்கள் முதலாவது விசாரணை, முதலாவது அவரை எங்க கொண்டு போனார்கள் தெரியுமோ, பிரதான ஆசாரியரின் மாமனாக இருந்த அண்ணா இடத்துக்கு முன்பாக கொண்டு போயிருக்க. சோ இந்த அண்ணா தான் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக மனுஷர் எல்லாருக்காக ஒருவர் மரிக்கிறது நலமா இருக்கும்னு சொல்லி அவன் தன்னை அறியாமலே தீக்கத்தரசன் சொல்லியிருக்கிறான். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டும், அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பைபிள், சில நேரங்களில் ஆண்டவர் இயேசுவை பின் செல்லாதவர்கள் கூட தீர்க்க உரைக்கிறார். அது ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காக. வேண்டுமானால் கழுதை கொண்டும் பேசுவார். தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படியும் அவர் செயல்படுகிறார். ஆனால் அனைத்தும் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், பிகாஸ் ஹி இஸ் காட் அண்ட் ஆல் பைட். இந்த அண்ணா என்பது ஒரு தேவனுடைய மனுஷன் அல்ல, அவனோட தீர்க்க தரிசியும் இல்லை. ஆனால் நடக்க போற காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா அவன் தான் தேவனுடைய மனுஷன் சொல்லி கீழே கும்பிடாதே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தீர்க்க உரைக்கலாம். ஏன்னா தீர்க்கதரிசன ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கைது இயேசுவை கைது செய்தவர்கள் முதலாவது அண்ணாவின் முன்பு கொண்டு போனார்கள். இவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியரின் மாமனாக இருந்தார். அங்க மாமனுடைய ஆட்சி இருந்திருக்கு அந்த காலத்துல. சோ பிரதான ஆசோடைய மாமனார் செல்வாக்குள்ளவராக இருந்திருக்கிறாரு, மத சம்பந்தமாக ரிலிஜியஸ் லீடராக இருந்திருக்கிறாரு. ஆகவே அவருக்கு இருந்த செல்வாக்கு நிமித்தம் இயேசுவை கைது செய்த உடனே முதலாவது எங்க கொண்டு போயிருக்கார்கள், அண்ணா கூட கொண்டு போயிருக்கார். சோ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவரவாக வைத்து விசாரித்திருக்கிறார். இதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா, இயேசுவை கைது செய்யும் பொழுதே அந்த இரவு ஏற்கனவே பிரதான ஆசாரியனுடைய மாமன் கைவாவுடைய அண்ணாவின் வீட்டிலே வேதபாரர்கள் கூடி வந்திருக்க. சோ முதலாவது அவர் அழகாக திட்டமிட்டு ஆண்டவர் இயேசுவை கைது செய்து அவரை விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே அண்ணாவின் வீட்டிலே அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். சோ முதலாவது ஆண்டவர் இயேசு அண்ணாவின் வீட்டிலே விசாரிக்கப்பட்டாரு, பிரதான ஆசாரியர் மாமன். இரண்டாவது விசாரணை எங்க போறது தெரியுமா, சீக்கிரம் 14:53 பாருங்க. 14:54 படி, Mark 14:53. சோ அடுத்த விசாரணை எங்க போறது சொன்னால் காய்பாவின் முன்பே போறது. முதலாவது பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவின் முன்பு இயேசு விசாரிக்கப்பட்டாரு. இப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் முன் இயேசு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். இதை பார்க்க 14:53 பார்க்கிறோம்.
அவர்கள் பிரதான ஆசாரியத்தை கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியார் மூப்பர் வேதபாரர் எல்லாரும்
சரி போது பாரு. சோ முதலாவது அண்ணா முன் இயேசு விசாரிக்கப்பட்டாரு. இரண்டாவது விசாரணையாக ஹைபா பிரதான ஹை பிரிஸ்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து விசாரணை செய்யப்படுகிறார். மூன்றாவது விசாரணை குறித்து நாம பார்க்கும் பொழுது சடகரின் சங்கத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுகிறார். லூக்கா 22 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. லூக்கா 22 அதிகாரம் 66 வசனம் பாருங்க. சோ இப்ப இதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இதுக்குள்ள ஒரு குறிப்பு நான் சொல்றேன், கவனிங்க. தயவு செய்ய முக்கியமான குறிப்பு சொல்ற கவனிங்க. சோ யூதர்களுடைய சட்டத்தின்படி சனகரிம் சங்கத்தின் சட்டத்தின்படி எந்த ஒரு குற்றவாளி இரவோடு இரவாக விசாரிக்கப்படவே கூடாது. யூதர்களுடைய சட்டத்தின்படி எந்த குற்றவாளி இரவில விசாரணை செய்யப்படக்கூடாது. ஆனால் சட்டத்துக்கு விரோதமாக சட்டத்துக்கு மாறாக இயேசுவை இரவோடு இரவாக விசாரித்திருக்க. சோ சனகரிம் சங்கத்தின் முன்பு ஆண்டவர் இயேசு இருக்கிறார், நிற்கிறார். இந்த சனகரிம் சங்கீதம் சங்கம் தான் யூதர்களை கண்ட்ரோல் பண்ணினது. ஏனென்றால் ரோமர் வந்து யூதர்களை ஆட்சி செய்த போது ரோமர்கள் தங்கள் மத காரியங்களை அனுஷ்டிப்பதற்காக, மத காரியங்களை பார்ப்பதற்காக, கவனிக்கிறதுக்காக யூதர்களின் சங்கமாகிய சனகரிம் சங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்திருந்தது, தங்கள் மத காரியங்களை பார்ப்பதற்கு. ஆனால் சனகரியம் சங்கத்துக்கு மரண தண்டனை விதிக்கிற அதிகாரத்தை ரோம் அரசாங்கம் கொடுக்கல. மத சட்டத்தின்படி ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு சனகரியம் சங்கத்துக்கு ரோமர்கள் அதிகாரம் கொடுத்திருந்தார்கள். ஆனா எந்த மனுஷனை கொலை செய்வதற்கோ மரண தண்டனை விதிக்கிறதுக்கோ அதிகாரம் கொடுக்கல. அங்க இருக்கிற தேசாதிபதி கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் அந்த நாட்களில் இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து சனகரியம் சங்கத்துக்கு முன்பாக நிற்கிறார். இந்த சனகரியம் சங்கத்தில் கிட்டத்தட்ட 70 பேர் ஸ்காலர்ஸ் இருப்பார். அதாவது வேதத்தை படித்த, சட்டத்திட்டங்களை அறிந்த, நியாயப்பிரமாணத்தை படித்து தேர்ந்த வேதப்பாரர்கள், ரிலிஜியஸ் லீடர்ஸ், கிட்டத்தட்ட 70 பேர் கொண்ட சங்கம் இந்த சனகரியம் சங்கமாகும். இந்த சனகரியம் சங்கத்தில் தான் நிக்கோதேமு என்கின்ற மனுஷனும் இருந்திருக்கிறார். யோவான் 3 அதிகாரம் இதில் நாம பார்க்கும் பொழுது இரவில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து நீ மறுபடியும் பரவாயில்லை தேவன் முன்பாக இரவில வைத்து அவரை விசாரித்தார்கள். அதற்கு பிற்பாடு அடுத்த விசாரணை எங்கு போது தெரியுமோ, ஏரோதுக்கு முன்பாக விசாரணை கொண்டு போகப்படுகிறார். இதை 23 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 9 வசனம் வரை பாருங்க. சீக்கிரம் படிக்கிறீங்களா? லூக்கா 23
என்பதை பிலாத்து கேட்டபொழுது இந்த மனுஷன் கல்லையானா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதனிடத்துக்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டுமென்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் அவர்மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டு.
சோ இதுல நீங்க பாப்பிகள் இருந்தா இப்ப ஏரோது ராஜாவுக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். இப்ப ஏரோது இயேசுவை விசாரணை செய்யறார். ஆனா ஏரோதுக்கு இயேசு ஒரு வார்த்தையும் மறு உத்தரவாக சொல்ல. வாய் ஏன் இயேசு ஏரோதோடு ஒரு வார்த்தை கூட மறுபடும் ஏன் தெரியுமோ, அவருடைய வாழ்வில் இருந்த கரை. இந்த ஏரோது தான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக யோவான் ஸ்நானகரை கொலை செய்தோம். சில கலிலேயருடைய ரத்தத்தை பலிகளோடு கலந்தவனும் இவன் தான். கரைபடிந்த கரங்கள், குட்டுமட்ட ரத்தத்தை சிந்தன கொடுமையான ராஜாயும், யாக்கோவை பட்டயத்தால கொண்டவனும் இவன் தான். பலரை கொண்டு குவித்தோம். இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு மனுஷனோடு ஆண்டவர் இயேசு அவர் கேட்ட ஒரு வார்த்தைக்கு ஒரு பதில் சொல்லல. இங்க ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லட்டும். பிடிச்சு நான் சொல்றத கவனிங்க. அவர் ராஜாதான். அவர் நீதியாக ஆண்டிருந்தால் ஒருவேளை ஆண்டு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். ஆனா அவருடைய வாழ்வில் இந்த கரைகளை நிமித்தம் அந்த மனுஷனோடு ஆண்டவர் பேச வரும்பேல. இங்க ஒரு குறிப்பு நான் சொல்றேன், கவனிங்க. அவனுடைய இருதயம் அந்த அளவுக்கு கடினப்பட்டு போறது. நீதிமான்களை கொலை செய்தாலும் அவனுடைய இருதயத்தில் எந்த விதமான ஒரு வருடனும் இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிடுது. ஆகவே ஆண்டவர் இயேசு அவனோடு பேச முடியல. ஆவிக்கு பிரகாரமாக வியாக்கியானம் பண்ற நல்லா கவனிங்க, தன் இருதயத்தை கடினப்படுத்துற ஒரு மனுஷனோடு ஆண்டவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டார். ஐ சே இட் அகைன், தன் இருதயத்தை கடினப்படுத்துற எந்த மனுஷனோடோ எந்த மனுஷனோ ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா, மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் ஒரு சமயத்தையும் ஒரு காலத்தையும் கொடுப்பாரு. அதுக்கு மிஞ்சி அந்த மனுஷன் தன் இருதயத்தை கடினப்படுத்துவனாக இருந்தால் அவன் இருதய கடினத்துக்கு அப்படியே அவனை விட்டுவிடுவார். அதுக்கு பிற்பாடு அவனுக்குள்ள மனம் திரும்புதுன்றது இலகுவான காரியம், மனம் திரும்புறது நினையாத காரியம். ஆகவே சில நேரத்தில் நான் யோசிக்கிறது உண்டு, என் யோசனை தவறாக இருக்கலாம். ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் போனாலும் என்னதான் வசனத்தை கேட்டாலும் என்னதான் வார்த்தைகளை கேட்டாலும் எத்தனை செய்தியை கேட்டாலும் வளைகிறார்கள், இல்ல ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள், அப்படியே இருக்கிறார்கள் வாழ்க்கை. ஒருவேளை ஆண்டவர் அவர்களை அவருடைய இருதயத்தின் கடினத்துக்கு விட்டு விட்டாரோ என்று நினைத்து நான் பயப்படுவது உண்டு என்று தேவனுக்கு முன்பாக உண்மையாக சொல்றேன். பேசுவது யாரு? தேவன். அவர் பேசும் பொழுது நாம திறந்த இருதயத்தோடு கேட்டோம் இருந்தால் நமக்கு நன்மை. நாம் கேட்க மாட்டோம் என்று சொல்லி நாம பிடிவாதமாக இருந்தமா இருந்தால், ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி மனம் போல வாழ்வுமாக இருந்தால், தெய்வ பயம் இல்லாமல் நம்முடைய இஷ்டம் போல நாம தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால், ஒரு கட்டம் வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தின் கடினத்துக்கு அவர்களை விட்டு விடுவார். அதுக்கு பிற்பாடு அவர்கள் மனம் திரும்புவது என்பது இல்லாத காரணம். பரமை ருசி பார்த்து என்ன மனப்பூர்வமாக ஆண்டவரை தள்ளிபடுவர்கள் திரும்ப உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம். எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளை, ஆகவே நான் சொல்றேன் கேளு, ஆண்டவருடைய வசனத்தை கருத்தா கவனிச்சுக்கோ, கத்தரோடு வாழ்ற வாழ்க்கையில கவனமாக இருந்துகோ. ஆகவே உலகத்துலதான் நாம பெயிலாகலாம், படிப்புல தோத்து போயிருக்கலாம், வேலையில தோத்து போயிருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்வில் தோத்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு வாழ்ற வாழ்வுல மாத்திரம் நாம தோத்து போயிட்டோம் சொன்னா இந்த பூமியில நமக்கு நித்தியத்துல நாம எங்க போய் எங்க போறோம், எப்படி இருக்க போறோம்? இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், வேதப்படுறோம். ஆனா நம்முடைய நம்பிக்கைன்னு தேவோட ராஜ்யத்தில ஆண்டவுடைய ராஜ்யத்தில எந்த கவலையும் இல்லாமல் துக்கம் இல்லாமல் என்றென்றைக்கும் தேவனோடு அவருடைய நேரடி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினார், நீதிமான்களை கொலை செய்தார், ரத்தங்களை மனித ரத்தங்களை பலிகளோடு கலந்தார், மகாபரிய தீக்கதரிசியாக யோவாட தலையை கருபார்களே. அப்படிப்பட்ட மனுஷன் ஏறதோட இயேசு ஒரு வார்த்தை கூட பேச, ஆகவே என்ன செஞ்சார், அவரை பரிகாசம் பண்ணி திரும்ப பிலாத்து சம்பவம் நடந்தது. இந்த இஷுவில ஏறோதும் பிலாத்தும் ரெண்டு பேரும் கவர்னர், ஒருத்தன் கலிலியாவில் ஒருத்தன் ஜூதியாவில், ரெண்டு பேரும் கவர்னர் தேசாதிபதிகளாக இருந்தவர். ஆண்டவர் இயேசுவிட இந்த இஷுவில ஒருவருக்கு ஒருவர் விரோதியா இருந்த ரெண்டு பேரும் பெண்ணாங்க அக்கியமாயிட்ட சமாதானமாயிட்ட. பரம விரோதிகளையும் பாசத்தோடு நேசிக்க வைக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுமே. வாழ்க அவருடைய நாமம். திரும்ப பிலாத்து விடத்தில் லூக்கா 23 அதிகாரம் படிங்க, லூக்கா 23 அதிகாரம் 11 வசனத்தில் இருந்து படிங்க, 11-17 வரை.
அப்பொழுது ஏரோது தன் போற்றியவரோடு கூட அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்து இடத்துக்கு அனுப்பினான்.
சோ இது கடைசி விசாரணை. சோ இந்த விசாரணைக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் இயேசுவை என்ன செய்யறார், சிலுவையில் ஆலயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். சோ முதலாவது அண்ணாவின் முன் இயேசு விசாரணை செய்யப்பட்டாரு, இரண்டாவது கைவாவின் முன் விசாரணை செய்யப்பட்டாரு, மூன்றாவது சனகரின் சங்கீதத்தின் முன் விசாரணை செய்யப்பட்டாரு, நாலாவது பிலாத்து முன் விசாரணை செய்யப்பட்டாரு, பிற்பாடு ஏரோது முன் விசாரணை செய்யப்பட்டாரு, திரும்பவும் பிலாத்து. 6 விசாரணைக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறிவதற்கு பிலாத்து யூதகிடத்தில் கையளிக்கிறது நாம் பார்க்கிறோம். என்ன கவனிங்க, குறித்து விரிவாக்கம் பேசலாம், ஆனா நமக்கு நேரம் குறைவு குறைவா 12:30 நம்ம சேர்த்து விடுவோம். என்ன செய்யறது, எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இயேசு 6 குற்றமிட்ட ஆண்டவர் இயேசுவை இரவோடு இரவாகவும் அதிகாலை வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை 6 தடவைகள் தொடர்ந்து விசாரணை செய்து கடைசியாக பிலாத்துடத்தில் ஃபைனல் 6வது விசாரணை எடுத்து தெரியுமோ, இந்த விசாரணை தான் அவர் என்ன செய்றாரு, இயேசுவை தீர்ப்படுகிறார். அவர் என்னத்துக்கு சிலுவைப்படுத்துக்கு ஒப்பு கொடுங்க. நல்லா கவனிங்க, பிலாத்துவுக்கு நல்லா தெரியும் இயேசு குற்றப்பட்டவர். அதன் வாயினாலே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்ல, மத்த 27வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் பார்க்கும்பொழுது, இப்ப நியாய சங்கத்தில் நியாயசனத்தில் ஜட்மெண்ட் ஷீட்டில் பிலாத்து இருக்கிறான், தேசாதிபதி கவர்னர் இருக்கிறார். அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்த ஒரு வாரம் எங்க பிலாத்துடைய மனைவி ஒரு ஆள் அனுப்ப, என்ன தெரியுமா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே, இயேசுவுக்கு ஒன்று செய்யாதே, அவர் குற்றமற்றவர். அந்த நீதிமான் நிமித்தம் இன்றைக்கு இரவு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், ஆகவே நீ என் கணவன், நீ தேசாதிபதி என் கணவன், ஆகவே நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி பிலாத்துவின் மனைவி இமீடியட்டாக செய்தி அனுப்புற. அதையும் அவன் விட்டுட்டான். அவன் மனசாட்சிக்கு தெரியும் இயேசு குற்றமற்றவர் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் இயேசுவை பிலாத்து விடுதலை செய்யறதுக்கு முயற்சித்திருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான். அகவன் அவனோட காரியத்தை தெரியுமோ, ஆண்டவர் இயேசுவை எரிசிதா தெரியுமோ, வாரினால அடிப்பித்து வெளியில கொண்டு வந்தார். சிவப்பு அங்கி தரித்தவராய், முள்மொழி தரித்தவராய், இரத்த கோலத்தில் சட்டால் அடிக்கப்பட்டு இயேசுவை வெளியில கொண்டு வந்தார். ஏன் தெரியுமோ, இந்த கோலத்தில் யூதர்கள் அவரை பார்த்தால் ஒருவேளை அவருக்கு விரோதமான குற்றச்சாட்டை விட்டு விடலாம், ஆகவே அவரை விடுதலையாக்கலாம் என்று எண்ணி அவன் என்ன செய்தான், இயேசுவை சாட்டியால் அடித்தான். அதுக்கு முதல் அவன் சொன்னா, இயேசு கிறிஸ்து குற்றமிட்டு அவனத்தில் ஒரு ஒரு குற்றத்தை நான் காணேன், ஆகவே அவரை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். பிலாத்துவை குறித்து கொஞ்சம் விரிவாக பேசலாம், என்ன சொல்ற கேளுங்க, ஒரு ஒரு குற்றமும் செய்யாதவர் சொல்லி பிலாத்துவுக்கு இயேசுவை தெரியுமே, பின்ன என்ன அடிப்படையில் இயேசுவை தண்டிக்கிறது? ஆகவே நீதிக்கு அப்பாற்பட்ட முறையிலே, அநீதியான முறையிலே ஆண்டவர் இயேசுவை பிலாத்து தண்டித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இயேசு குற்றமற்றவர் என்பதை தெளிவாக பிலாத்துவுக்கு தெரியும். பிலாத்துவுடைய மனைவியும் செய்தி அனுப்பினார். பின்னுக்கு நீங்க பாப்பே சொன்னா, நூற்றுக்கு அதிபதியும் இயேசு குற்றமற்றவர் சொல்லி சாட்சி சொல்றான். எனக்கு அறிமானவர்களே, இயேசு குற்றமற்றவர்கள் குற்றமற்றவர் சொல்லி பிலாத்துக்கு நன்றாக தெரிந்தும் அவர் என்ன செய்ய தெரியுமோ, ஒரு காரியத்தை செய்தார். நியாயத்தில உட்கார்ந்து இருக்கும் பொழுது தண்ணியை எடுத்து என்ன செய்த, கையளை கழுவி, இந்த நீதிமான ரத்தத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அங்க கூட்டம் நிக்குது கத்திக்கொண்டு, இயேசுவை சிலுவையில அறையும், சிலுவையில அறையும், சிலுவையில அறையும், சிலுவையில. அப்ப அவர் சொன்னா, சரி இப்ப இந்த பஸ்கா பண்டிகை தோறும் உங்களுக்கு ஒருவன் விடுதலை செய்யற வழக்கம் இருக்குது, ஆகவே ஆண்டவர் இயேசுவை உங்களுக்கு விடுதலாக்குறது விருப்பம். ஏனென்றால் அங்க ரெண்டு குற்றவா கொண்டு பரமாசந்தம் ஏற்கனவே அவன் பயங்கரமான குற்றவாளி, அவன் கொலை குற்றத்திலையும் தேச துரோக செயலிலும் சம்பந்தப்பட்டவன், பயங்கரமான ஒரு பயங்கரவாதி, பயங்கரமான ஒரு குற்றவாளி. ஆனால் யூதர்கள் எதை தெரிந்து கொண்டார்கள், அவனை விடுதலையாக்கும் இயேசுவையும் சிலுவையில் அறை. முன்னுக்கு நிக்கிறாங்க, இவன் நியாயசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான், மனைவி செய்தி அனுப்புறார், இவன் இயேசுவை அடிக்கப்பட்டவராக வெளியே கொண்டு காட்டுறான், ஆனா அவங்க இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் குக்குறிட்டுக் கொண்டே இருக்கிறான். இவனால ஒன்று செய்ய முடியல. என்ன ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும், பிலாத்துவை பார்க்கும் பொழுது இயேசு குற்றமற்றவர் சொல்லி நன்றாக தெரியும், ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக இயேசுவை ஒப்பு கொடுத்தானா. மார்க் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை சீக்கிரப்படி.
அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலாக்கி அடிப்பித்து
ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரவாசை விடுதலாக்கி இயேசுவையோ சிலுவையறைக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க, நியாயாதிபதியாக இப்ப எங்க இருக்கிற ஜட்மெண்ட் சீட்ல இருக்கிறார். இயேசு குற்றமற்றவர் என்று நல்லாக தெரியும். கைகளை கழுவி கரைய போக முயற்சித்தார். குற்றங்களை நிமித்தம் தங்களை கைகளை கழுவும் பிலாத்துகளை குறித்து எச்சரிக்கை. எனக்கு அறிவான தேவன் என்றா, மனுஷருக்கு முன்பாக குற்றமற்றவன் மனசாட்சி விடாது பாருங்க, ஆனா இவனுக்கு மனசாட்சியே இல்லையோ தெரியலை என்றால், ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அவன் என்ன செஞ்சானா, இயேசுவை சிலுவல அறத்துக்கு ஒப்பு கொடுத்தான். நியாயாதிபதியாக உட்கார்ந்திருந்தான், ஆனால் நியாயத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஜனங்களை பிரியப்படுத்தப்படுத்துள்ளவிடாய். இயேசு குற்றப்பட்டவர் என்று தெரிந்தும் சிலுவையில் அறைய அவரை ஒப்பு கொடுத்தார் சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட அவன் பார்க்கல. யோவான் 19 அதிகாரம் சீக்கிரப்படி, யோவான் 19 அதிகாரம் 12 வசனப்படி, யோவான் 19 அதிகாரம் 12 வசனம். தயவு செய்து கொஞ்சம் தட்டி பாருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக தட்டி பாருங்க. யோவான் 19,
அது முதல் பிளாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்ற அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள்.
சோ இப்ப பாருங்க, பிளாத்து இந்த 13 வசனத்தை பாத்தீங்கன்னா, பிளாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியிலே கொண்டு வந்து நியாயசனத்தின் பேரை உட்கார்ந்திருக்கான். முதலாவது அவன் மனுஷரை பிணிப்படுத்தான்னு பாக்கிறோம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது, நீ இயேசுவை விடுதலாக்கினால் ராயனுக்கு என்ன சிநேகிதன் அல்ல. இப்ப கபடிங்க, ராயனுக்கு சிநேகிதன் இல்லைன்னு சொன்ன உடனே பயந்துட்டான். எது நிமித்த தெரியுமோ, பதவியை பாதுகாத்துக் கொள்ள. ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ராயனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த நிமித்தம் தன்னுடைய பதவிக்கு ஒரு வேட்டு வைத்து விடுவார்கள் சொல்லி பயந்து பதவியை பாதுகாத்துக் கொள்ள நியாயத்தை தள்ளி நீதிமானாக குற்றப்பட்டவராக இருந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் ஆலயத்துக்கு ஒப்பு கொடுத்தார். என்னோட சொல்லப்படுறது, பொறாமையினாலே யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய கேட்கிறான்னு சொல்லி பிலாத்து அறிந்தும் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆகவே தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அவனுக்கு இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று. ஆனாலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும், தன் பதவியை பாதுகாத்துக் கொள்ளவும், மனுஷரை பிரியப்படுத்தவும் அவர் என்ன செய்தான், ஆண்டவர் இயேசுவை அநீதியான முறையிலே சிலுவையில் அறையத்துக்கு ஒப்புக் கொடுத்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, இது பிலாத்து கைகளை கழுவினாலும் அவருடைய வாழ்வில் இருக்கிற பாவ கரைகளை கழுவ முடியாமல் போயிட்டது. கேட்டேப்படிதான் ஸ்தோத்திரம். சரி, இப்ப என்ன நடக்கிறது? இப்ப மத்திய 27 அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரம். மத்திய 27 அதிகாரம் 26 வசத்தை பாருங்க, 27-26.
அப்பொழுது அவன் பரவாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரனால் அடைப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான்.
சரி, இப்ப நடக்குது, பிலாத்து கடைசி பைனல் விசாரணத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். சரி, இப்ப நடக்குது, ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் ஆரம்பமாகிறது. அதுக்கு முதல் அவர்கள் சொன்ன வார்த்தை, யூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். சோ உங்களுக்கு தெரிந்தானே, ஆண்டவர் இயேசுடைய ரத்தப்பழி எங்கள் மாத்திரமில்ல எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்க கிடக்கு சொன்னார்கள். அதுபோலதான் இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில பலித்தது. என்ன சொன்னார்கள்? ஆண்டவர் இயேசுடைய ரத்தப்பழி எங்கள் வாழ்விலும் எங்கள் சந்ததியிலும் இருக்கட்டும். சந்ததிக்கே சாபத்தை தேடி வைத்தார். இதன் நிமித்தம் நடந்தது என்ன? லட்சக்கணக்கான ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார். கிபி 70 கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் தீத்து ராயன் படையெடுத்து வந்து, ரோம சக்கரவர்த்தி படையெடுத்து வந்து எருசலேம் முட்டுகை போட்டு யூதர்களை லட்சக்கணக்காக கொண்டு குவித்தார். உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியவில்லையா, ஐரோப்பாவிலே வேட்டையாடப்பட்டார். கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார். சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக, உலகத்தில் அதிகமாக வேட்டையாடப்பட்ட ஜனமாக காணப்படும். தங்கள் மேலும் தங்கள் சந்ததி மேலும் சாபத்தை குவித்துக் கொண்டார்களை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கும். சாப வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. பிள்ளைகள் குழப்படி செய்தாலும் பெற்றோர் தவறி கூட தவறான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது. நான் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகள் குழப்படி செய்தால் கூட பிள்ளைகளை பார்த்து தவறான வார்த்தைகளை பேசாமல் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ளவும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும். சில பேர் பேசுகிற வார்த்தைகளை நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு மனதுக்கு சரியான வேதனையாக இருக்கும். ஒருவேளை தங்களை அறியாமல் பேசுகிறார்களா, அல்லது அறிந்து பேசுகிறார்களா, துணிகரமாக பேசுகிறார்களா, அல்லது பலவீனத்தில் பேசுகிறார்களா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு கட்டத்திற்கு அப்போஸ்தலர்களை கடிந்து கொண்டார். ஆகவே நமக்கு விரோதமாக பேசினவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக காரியங்களை நடப்பித்தவர்களா இருந்தாலும் சரி, நம்மை துக்கப்படுத்தினவர்களா இருந்தாலும், நமக்கு துன்பப்படுத்தினவர்களும், மற்றவர்களை குறித்து நாம் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நாம் நியாய தீர்ப்பினால கணக்கொப்பு கொடுக்கணும். ஆகவே ஒருவரோடு ஒருவர் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் நன்மையான வார்த்தைகளாக, பக்தி விருத்தியான வார்த்தைகளாக பேச, கோபத்துக்கு ஒரு நிமிஷம் கோபத்துக்கு இடம் கொடுத்து கண்ட வார்த்தைகளையும் கடின வார்த்தைகளையும் சாப வார்த்தைகளையும் பேசுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியானது அல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் பேசும் பொழுது கவனமாக இருக்கணும், நாம பேசுகிற வார்த்தைகள் குறித்து கவனமாக இருக்கிறது அல்லது. இங்கே எங்கள் மேல் மாத்திரமல்ல எங்கள் சந்ததி மேலும் அவருடைய ரத்த பலி வரட்டும் சொன்னார்கள், அதுபோல வந்து பலித்தது, இன்று வரைக்கும் அவர்கள் அதை அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமானவர்களே, ஆகவே நாம பேசுகிற வார்த்தை குறித்து நாம் கவனமாக. சரி, இப்பொழுது ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பாக நாம் யாவரும் தயவு செய்து கொஞ்சம் எழுதிருப்போம், எல்லாரும் எழுதிருப்போம், பிளீஸ் யாவரும் நாம் எழுதிருப்போம். ஒரு பாடல் நான் பாட போறோம். இப்ப நான் ஆண்டவர் இயேசுடைய சிலுவை பாடுகளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்ப இயேசு கைது செய்யப்பட்டு ரோம போர்ச்சை கூட்டத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்பொழுது அவருடைய பாடுகள் ஆரம்பமாக. எனக்கு அறிமுகங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் ஒரு கதை அல்ல, இது சத்தியம். சோ ஆண்டவர் இயேசு பட்ட பாடு உடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கு. உனக்கும் இயேசுடைய பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாயானால் நீ ரட்சிக்கப்படுவன் அல்ல. ஆண்டவர் இயேசுடைய பாடுகளுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையென்று நீ சொல்லுவாயா இருந்தால், நீ எண்ணுமாயா இருந்தால் நீ ரட்சிக்கப்படுவன் அல்ல. ஆண்டவர் இயேசு உனக்காகவும் எனக்காகவுமே அவர் பாடுபட்டார் என்பதை நீ மறந்துடாதபடி அவை நம்முடைய மனதில் வைத்து அவருடைய பாடுகளை நாம் சிந்திப்போம், தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மன் கல்வாரியன் கல்வாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. உருக்கமாக பாடுக, எல்லாரும் பாடுக. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி அன்பு பெருதே. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வளைத்தனரோ உம்மை செந்திரமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வளைத்தனரோ உம்மை செந்திரமாக்கினரோ. அப்போதும் அவர் காட்டி அப்பாவும் அன்பு பெருதே. அப்பாவும் அன்பு பெருதே. ஓ கல்வாரி அன்பை எண்ணிடும் பேரை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
எங்களுக்காய் பாடுகளை அனுபவித்தவரே, துக்கம் நிறைந்தவராக இருந்தவரே, வேதனைகளை அனுபவித்தவரே, சிலுவையிலே அறையப்பட்ட தேவனுடைய குமாரனே, இயேசுவே கிறிஸ்துவே, உம்முடைய கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. சிலுவையில் அறையப்பட்ட தேவனுடைய குமாரனே, உடைய கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. மண்டாடு தண்டு தகப்படே ஸ்தோத்ரம். உக்கார். தேங்க்ஸ். இப்பொழுது இயேசுவை சிலுவையில் அறைய பிளாத்து ஒப்புக் கொடுக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது? ஸ்போர்ட்ஸ் சேவகர் எல்லாரும் கூடி ஆண்டவர் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்துறார். சுபத்தை 27 அதிகாரம் 27 31 வரைக்கும் பாருங்க. 27 அதிகாரம் 27 31 வரைக்கும் வாசி செய்கிறபடி. சோ போச்சே, ஒரு எல்லாரும் கூடி ஆண்டவர் இயேசுவுக்கு சிவப்பான மேல் அங்கியை உடுத்தி, முழுகளால் ஒரு முடியை சூடி, வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் மேல் துப்பிடார்.
அப்பொழுது தேசாதிபதியின் போற்றவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போற்றவரின் கூட்டம் முழுவதும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, அவர் வஸ்திரங்களை கலட்டி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலதுகளை ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்காற்படையிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ண பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழட்டி, அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி, அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள்.
சரி, இப்போது பாருங்க, இங்க பாருங்க, அடுத்து என்ன நடக்கிறது? ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் ஆரம்பமாகிறது. அவரை சிவப்பாடு அக்கினாலே ஓடி முள்முடியை அவருடைய தலைமையில வைத்தார்கள். அதுக்கு பிற்பாடு வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் மேல் துப்பினார்கள். அது மட்டுமல்ல, ராஜாவை வாழ்க என்று சொல்லி பரியாசப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுவின் முகத்தில் காரி துப்பியிருக்கிறார், மட்டுமல்ல கண்டத்தில் அறைந்திருக்கிறார், அல்லது கையில் ஒரு கோலை கொடுத்து பரிகாசப்படுகிறார்கள். என்ன பரிகாசப்பட்டார்கள்? யூதரின் ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை பரிகாசப்படுகிறது. எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டார். பகிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். தன்னுடைய வாயை திறக்கவில்லை. கண்டத்தில் அடிக்கும் பொழுது, காரி துப்பும்பொழுது அவர் ஏன் என்று சொல்லி கேட்கிறது, ஏன் அடிக்கிறீங்க? நீண்ட புட்கள் அவைகளால் பின்னப்பட்ட ஒரு முடியை ஆண்டவர் இயேசுவோட தலையில கொண்டு வந்து அழுத்தியிருக்க, சோ புட்கள் உள்ளே செல்ல தலையில இருந்து ரத்தம் கொட்டியிருக்குது. அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவை கிட்டத்தட்ட 39 தடவைகள் மாறினால் சாட்டால் அடித்திருக்க. சோ ரோமருடைய வழக்கத்தின்படி ஒரு குற்றவாளியை, சாட்டியால் அடிக்கப்படுகிற ஒரு குற்றவாளியை ஒரு கம்பத்தோடு சேர்த்து கட்டுவார்கள். அப்படி இல்லாவிட்டால் முதுகு வளையத்தக்கதாக கம்பத்தோடு சேர்த்து கட்டுவார். கட்டின பின்பாடு வலது பக்கத்தில் ஒருவர், இடது பக்கத்தில் ஒருவருமாக நின்று மாறி மாறி அடிப்பார்கள். சோ அந்த சாட்டை வாரினால் செய்யப்பட்டதாக, தோளினால் செய்யப்பட்டதாக, கைப்பிடியோடு சேர்ந்த பல இலைகள் இருக்குமா? நான் அதை குறித்து வாசித்து, அந்த கைப்பிடியோடு சேர்த்து பல இலைகள் இருக்குமா? அந்த இலைகளின் நுனியிலே ஆணிகள், எறும்பு துண்டுகள் பொருத்தியிருப்பார்கள். 39 தடவைகள் அங்காலும் இங்காலும் டெக்கிற, வலது பக்கம் இடது பக்கம் டெக்கிறவர்கள் மாறி மாறி அடிப்பார். சோ அப்படி ஒவ்வொரு தடவையும் குற்றவாளி மேல் சாட்டியால் அடித்து அடித்து இழுக்கும் பொழுது, அந்த வாரி நொழில இருக்கிற இரும்பு துண்டுகள், ஆடி துண்டுகள், அந்த முதுகில இருக்கிற அந்த சதை அப்படி பித்து கொண்டு வருவோம். அதனால பல குற்றவாளிகள் அதிலேயே மயங்கி மறிப்பதுண்டு.
ஆனா இயேசு அப்படி நடக்கையில் இரண்டால் அவர் சிலுவை அறியப்படுவார் எழுதப்பட்டிருக்க வார்த்தை. அவர் 39 தடவைகள் மாறி மாறி அடிக்க அடிக்க அவருடைய முதுகை வேத சொல்றபடி உழுத நிலம் போல வாரிட்டார். ரத்தம் ஆராயோடு குற்றமில்லாத ரத்தம் இந்த உலகத்திலே குற்றமில்லாத ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஒன்றுதான். வாசட்ட ரத்தம் வேத சொல்றபடி குற்றமிட்ட மாசட்ட வெளியேறப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தின. மனிதன் இறைவனை சித்திரவதை செய்யறவாரு சிறுவிட இருதயம் வந்து எறும்பு போல மாறிடும். ஆகவே மனுஷர்களுடைய சித்திரவதை செய்யறது அவளுக்கு இன்பமாக இருக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டில் பாப்பீங்களா இருந்தா பழைய ஏற்பாட்டு காலத்துல ரோமோட காலத்துல என்ன நடக்கும் தெரியுமோ, சண்டை பிடிக்க விடுவாங்க. ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும், சண்டை பிடிக்க விட்டு ஒருவர் ஒருவரை பிடிச்சு என்ன கொல்லுறத பார்த்து ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. இதைத்தான் நீரோ மன்னன் செய்தார். கிறிஸ்தவர்களை சாக்கில தார் பூசில சாக்கினால சுத்தி கட்டி கம்பங்களிலே தூக்கி இரவு நேரத்தில் அதை கொளுத்தி அதன் நடுவில் அவன் நடந்தான். என்னுடைய இருதயம் அந்த அளவுக்கு கடினப்பட்டு பரிசுத்தவான்களை வதைக்கிறதுல சித்திரவதை செய்யறதுல கொல்லுறதுல அவனுடைய இருதயம் இன்பம் காணுது. என்ன சில பேருக்கு அப்படிதான் மனுஷர்களை சித்திரவதை செய்யறதுல இன்பம் இருக்கு, அதை பார்த்து ரசிக்கிறது. இன்றைக்கு பாருங்க இசிஸ் போன்ற இயக்கங்கள் பார்க்க அவங்களுக்கு இறக்கமன்றது இல்லை. அவருடைய இருதயம் அவ்வளவு கடினப்பட்டு போயிருக்கு. 39 தடவைகள் வாரி வாரி ஆண்டவர் இயேசுவின் முதுகுகளை அடித்தார். சில நேரங்கள் அடித்த இடத்திலேயே திரும்பவும் அந்த அடிபடும். 39 தடவைகள் அடித்து அடித்து அவருடைய முதுகுக்கு வந்து உழுத நிலம் போல வாரிட்டு ரத்த கொட்ட தலையிலே முட்கள் தலையில் இருந்த ரத்த வடி நடந்தது என்ன. அப்புறம் காலையிலே அத்தோடு அவர் தோளிலே பார சிலுவை வைக்கிறார். அந்த இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை, சரிபிரமாக சாப்பிடவில்லை, தூங்க இல்லை. காயங்களில் இருந்து வடிகிற ரத்தம், தலையில் இருந்து கொட்டுற ரத்தம் ஏற்கனவே பலவீனப்பட்டதால் ஆண்டவர் இயேசுவினால் அந்த பார சிலுவையை சுமக்க முடியல, அந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு நடக்க முடியல. அடித்து சித்திரவதை செய்த பிற்பாடு அந்த பார சிலுவையை இயேசு தோளில் வைத்து கல்வாரி மலை கொல்கோதாவுக்கு கொண்டு போற. இப்படியாக அடித்து பலவீனப்பட்ட அவருடைய சரீரத்தில் அந்த பார சிலுவையை சுமக்கிறதுக்கு அவருக்கு பலம் இருக்கல. ஆகவே சிலுவையை சுமந்து நடக்கிறார், கால்கள் தள்ளாடுகிறது. ஆகவே சிலுவையோடு கீழே விழுகிறார். இதை பார்த்த ரோமர்கள் அப்போது வழியிலே வந்து கொண்டிருந்த சிறினை ஊரானாகிய சீமோன் என்பவனை பலவந்தமாக ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை சுமக்க வைக்கிறார். அடிக்கப்பட்ட காயங்களிலிருந்து கொட்டுக்கிற ரத்தம் அவரை பலவீனப்படுத்தபடியால் அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் ஆண்டவர் இயேசு சிலுவையோடு கீழே விழுகிறார். அந்த நேரத்தில் லூக்கா எழுதுகிறார், அநேக ஸ்திரிகள் அவர் பின்னால வந்துட்டே இருந்தாங்க. அந்த கேடடைந்த அவரை, ரத்த வெள்ளத்தில் காணப்படுகிற அவரை பார்த்த ஸ்திரிகள் அவரை பார்த்து அழுது புலம்பினார். அந்த வேளையில் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகிறேன். அந்த வேளையிலும் ஆண்டவர் அழுகிற ஸ்திரிகளை பார்த்து ஆறுதல் சொன்னார். சிறிட உரனாகிய சீவருடைய உதவியோடு ஆண்டவர் இயேசு அந்த பார சிலுவையை சுமந்து கொல்கோதா மலைக்கு போனார். அங்கே அவரை நிறுத்தினார்கள். சுமந்து வந்த அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசுவை படுத்தி சிலுவையை கீழே வைத்து அதுக்கு மேலாக அவரை படுத்தி பக்கவாட்டில் இருந்த சட்டத்தின் மேலே கைகளை வரித்து வைத்து ஈழ்கோடாக இருந்த அந்த சட்டத்திலே ஆண்டவர் இயேசுடைய ரெண்டு கால்களை பாதங்கள் படிய வைத்து நீண்ட ஆடிகளால் அவருடைய கைகளையும் கால்களையும் சிலுவையில் அரைத்தார்கள். சில நேரத்தில் அதை கற்பனை பண்ணி பார்ப்பேன். நம்ம கையில் ஆடி வைத்து அடிதான், சில நேரத்தில் வறுத்த வறுத்த டாக்டர் போட்டால் ஒரு ஊசி போடுற பொழுதுக்கு ஆனால் அந்த புரட்டு சுவாபம் உள்ள ரோப போர் செய்வர்கள் இறக்க முடியாத அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் கைகளிலே சிலுவை மேலே ஆடிகளால அரைத்த கைகள் தொடித்திருக்கும் வேதனை, குற்றமில்லாதோர், குஷ்ட நோய்களை கூசாமல் தொட்டு குணமாக்கின அவர் கரங்களை இந்த உலகம் ஆடிகளால் அறைந்தது. தொழுநோயாளிகளையும் குணமாக்கின ஆண்டவர் இயேசுடைய கைகளுக்கு உலகம் கொடுத்த பரிசு ஆடி. கால்களை ஒன்றுக்கு மேலாக ஒன்றாக வைத்து நீண்ட ஒரு ஆடியினால் சிறுவில் அறைந்தார். நன்மை சிறுவராக சுற்றித் திரிந்த ஆண்டவர் இயேசுடைய பாதங்களை ரோம போர்ச்சகர் சிலுவையில் அறைந்தார். வேதனை பருக சத்தமிடாதிருந்த ஆண்டவர் கொல்கத்தா வலையிலே ரெண்டு கள்ளவுகள் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவை ஒரு கள்ளனாக தூக்கி நிறுத்தினார். சொல்லுகிறார்கள், சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு மனுஷன் சுவாசிக்கிறது கடினமா இருக்குமா? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், அவன் ஒவ்வொரு தடவையும் காத்து எடுத்து வழியில விடும் பொழுது தன் சரீரம் முழுவதையும் மேலே தூக்கி அவன் கீழே விடுவான். அது மிகுந்த வேதனையை கொண்டிருப்பான். கைகள் என்ற சரீரம் ஆடிகளில் தொங்குது சிலுவையில். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையில் இயேசு ஆடிகளை தொங்கியிருக்கிறார். அகோர பாடுகள், ஏற்கனவே சரீரத்தில் இருந்த அடி காய சட்டையால் அடித்த காயங்களும், முள்முடி ஏற்பட்ட காயங்கள், இப்பொழுது ஆணிகளின் காயங்கள், பரம வேதனை. அக்னி பாடுகளை சகித்தார், தொடிதொடித்தார், செலுவில் அறையப்பட்டார். இப்ப இயேசு கல்வாரி மலையிலே ரெண்டு கழுவுகள் மத்தியிலே ஒரு கழுவனாக காட்சி அளிக்கிறார். அக்கிரமக்காரில் ஒருவனாக எட்டப்பட்டார் என்று வேத வாக்கிய நிறைவரத்தக்கதாக இயேசு அவ்வாறு அறையப்பட்டார் என்று வேதம் சொல்றது. சோ இதோடு நீங்கள் இயேசுவை சிலுவையில அறையப்பட்ட இடத்தின் அருகில, கொல்கொல அந்த மலைக்கு அருகில ஒரு பெரும் பாதை போகுது இருந்திருக்குது, பெரிய ஒரு வீதி இருந்திருக்கு. அந்த வழியால போன ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து தங்கள் தலைகளை துலுக்கி அவரை நிந்தித்து தூஷித்தார்கள் என்று வேதம் சொல்லு. மட்டுமல்ல, அங்கு நின்ற யூதர்கள் என்ன சொல்ல தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம். பட்டவனே ரட்சிக்கிறேன் சொன்னவரே, உன்னை நீயே ரட்சித்துக் கொண்டதெல்லாம் கடினமான வார்த்தைகளால் ஆண்டவர் இயேசுவை நிந்தித்தார். யோசித்து பாருங்க, முதுகெல்லாம் அடிக்கப்பட்ட காதனுக்கு காயங்கள் ஏற்பட்ட வேதனை, தலையில் இருக்கிற முள்வடி ஒரு பக்கம், சிலுவையில அறையப்பட்டு ஆணிகளில தொங்குகிற இந்த நேரத்தில், மரண வேதனை சிலுவையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் இரக்கமில்லாத அந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தைகளை பாருங்க. ஐயோ, இப்படி தொங்குகிறார் என்று அந்த அந்த எண்ணம் இல்லை. ஆனா இரக்கமில்லாத ஜனங்கள் இயேசுவை பார்த்து தூஷித்தார்கள் சொல்லப்பட்டு அதையும் அவர் பார்த்துக் கொண்டார். நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்களை ஆண்டவர் இயேசு உனக்காகவும் எனக்காகவும் சகித்தாரே. அப்ப இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தைகள், அவமானங்கள் நமக்கு பாக்கியங்களாக எண்ணப்பட வேண்டும் ஒன்றும் இல்லையா? ஆண்டவரோடு இதை செய்ய போற இடங்களிலேயோ சுவிசேஷத்தை அறிவிக்கப்படத்தில் சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, சொல்லுகிற சில வார்த்தைகளை கேட்ட கடினமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சகித்தார் என்பதை நினைத்துக்கொள். விபரீதங்களை சகித்த அவரையே இணைத்துக் கொள்ளுங்கள் என்று எவர் இருக்கிற நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாகிய நமக்கும் இப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள் உண்டுதான். எனது உலகம் பொல்லாதது. இயேசுவையே நிந்தித்த உலகம் உன்னையும் என்னையும் விடப்போகுதா? ஆகவே உன்னை கிறிஸ்துவ நிமித்தம், அவருடைய ஊழியத்தை நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம் உலகம் உன்னை நிந்தித்தால் ஆண்டவர் இயேசுவும் இந்த வழியாக போனார் என்பதை நினைத்து உன்னை பலப்படுத்துவார். ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொங்கி இருக்கிறார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி 7 வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகளை தான் பெரும்பாலும் குற்றவாளி தினங்களிலே அதிகமாக பேசுவதுண்டு. அந்த பரம வேதனையின் மத்தியில் இருந்து அவர் வாழ்ந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க தோண்டும். சத்தியம், சோ ஆண்டவர் இயேசு சொன்ன ஏழு வார்த்தைகள், முதலாவது வார்த்தை லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்தின்படி, லூக்கா 23:34.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார்.
ஆண்டவர் இயேசு அந்த பரம வேதனை மத்தியிலே அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இரண்டாவது இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். எனக்கு இது இது எனக்கு என்ன தெரியுமா, இப்படியாக தன்னை வேதனைப்படுத்தி குற்றமில்லாத தன்னை சிலுவையில் அறைந்து துப்பி அடித்து வேதனைப்படுத்தின இவர்களையும் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்யறது இன்னதென்று அறியாமல். இந்த இந்த ஆவி நமக்கு, இதுதான் கிறிஸ்துவின் ஆவி. ஹலோ, தன்னை குத்துறவர்களையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் தன் முகத்திலே கூசாமல் துப்பினவர்களையும் மன்னிக்கிறவர் இயேசு, மன்னித்தவர் இயேசு. ஆகவே சொன்னாரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் தயவாக மன்னிங்கள் வேதம் சொல்லுகிறது. நாம் வேதம் நம்ம வாசிக்கிறோம். இயேசு தன்னை சிறுவில் அறிந்தவர்களையும் மன்னித்தாரு, காரி துப்பினவர்களையும் மன்னித்தாரு, அடித்தவர்களையும் மன்னித்தாரு. எனக்கு அறிமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவம். சோ இந்த 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 பக்குவம் நமக்குள்ள வர ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆகவே முதலாவது சிலுவையிலே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தையாகும். எனக்கு அறிமா. இரண்டாவது வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 23:43 படி, 23:43
செய்கிறேன். அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
திருப்படி
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்.
முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை என்னென்றால் ரட்சிப்பின் வார்த்தை. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், அர்த்தம் என்ன, இன்றைக்கு அவர் சாக போகிறார். ஆகவே சொன்னாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். இந்த கண்ணனுக்கு கிடைத்த வெளிப்பாடு இருக்குது பாருங்க, மிகப்பெரிய வெளிப்பாடு. என்ன தெரியுமோ, சாக போகிற கடைசி நேரத்தில், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன தெரியுமோ, இயேசு கிறிஸ்து எனக்கு பக்கத்தில், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய குமாரன், இவர் தான் பரலோகத்துக்கு வழி, இவர் மூலமாக என் பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் சிலுவை நான் செய்த அக்கிரமங்களுக்காக உலகம் என சிலுவையில் அறிந்திருக்கிறது, ஆனால் இந்த இயேசு தேவனுடைய குமார் என் அக்கிரமங்களை மன்னித்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். இவர் தேவனுடைய குமார் என்கிற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை அவன் சிலுவையிலிருந்து பெற்றுக்கொண்டார். நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, வெளிப்பாடுகளில் எல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு எது தெரியுமோ, வெளிப்பாடுகளெல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு எதுவென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிந்து அவரை விசுவாசிப்பதே. வெளிப்பாடுகள்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு, இதுக்கு மிஞ்சின ஒரு வெளிப்பாடு கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ற வெளிப்பாடுக்கு விட ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையவே கிடையாது. அந்த வெளிப்பாடு இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே சிலுவையிலே அறியப்பட்டு சாக போற கடைசி நேரத்திலும் ரட்சிப்பை பெறுக்கொண்டாப்பா. இயேசு இன்றைக்கு என்ன கூட நீ பரதேசிருப்பா, அவன் சொன்ன வார்த்தைகள் நீங்க படித்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. கடைசி நேரத்தில் மறந்துருப்பார், பிரச்சிப்பை பெற்றுக்கொண்டார், பரலோகம் சேகரிப்பார். எனக்கு அருமானவர்களே, சாக போகிற நேரத்திலும் ஆண்டவர் இயேசு தனக்கு பக்கத்தில் இருந்த கண்ணனை ரட்சித்தார், அவர் மனம் திரும்பின போது. அவன் இன்றைக்கு என்னோடு கூட பரதி செலுப்பான் சொல்லி நாம இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை. மூன்றாவது என்ன தெரியுமா, யோவான் 19 படி, யோவான் 19 26-27.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய்ந்த சீசர்களையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார்.
மூன்றாவது வார்த்தை இது அன்பின் வார்த்தையாகும். சோ கவனிங்க, இங்க பார்த்தீங்கன்னா ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல கேளுங்க, இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலாவது மரியாள தன் தாய் என்று அழைத்ததை நீங்க பார்க்க முடியாது. ஸ்திரியே அதோ உண்பார், சில கேப்பா தாய் இல்லாம பிள்ளை எப்படி வர, ஹலோ சில கேப்பா தாய் இல்லாம பிள்ளை எப்படி வர. அப்ப நான் கேப்பேன், ஆதாமுக்கு தாய் யாரு? தாய் இல்லாம பிள்ளை வந்தது சரி சரின்னு பார்த்தா ஆதாமுக்கு தாய் யாரு? ஆதாம பெற்றது யார்? தேவன் ஆதாமை உண்டாக்கினார். அவர் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எறியப்படுகிற கற்கள், இவைகளை குறித்து பெருசா கண்டுகொள்ளாது.
கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இயேசு எந்திரத்திலும் மரியாளை தாயே என்று அழைத்ததில் ஸ்திரீயே அதோ உன் மகன் யோவாடைய பார்த்தார், இதோ உன் தாய் என்றார். அன்பின் வார்த்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக ஏற்கனவே யோசேப்பு மரித்து போய்விட்டார். ஆகவே தன் தாயை தனக்கு அன்பாயிருந்த நம்பிக்கையா இருந்த சீசனத்திலே ஒப்பு கொடுத்தார். சோ ஆண்டவர் இயேசு லாபத்துக்கு பயப்பட்டார். போகட்டும், நேரம் போகட்டும். அதுக்கு பிற்பாடு 3 மணி நேரம், இந்த 3 வார்த்தைகளுக்கு பிற்பாடு there's no any word record. இந்த பாருங்க, ரெக்கார்ட் பண்ணப்படும். இப்ப இதுக்கு இந்த 3 வார்த்தைகளை இயேசு பேசின பிற்பாடு பூமி எங்கும் காரிருள் உண்டாயிற்று. 3 மணித்தியாலம், இந்த 3 வார்த்தைகளுக்கு பிற்பாடு 3 மணி நேரம் உலகத்துல காரிருள் உண்டாயிருக்கு. 3 மணி நேரம் பழையாட்டை நீங்க பார்க்கும் பொழுது மோசேயின் காலத்துல 3 நாட்கள் இருள் இருந்தது. ஒருவர் ஒருவர் தேடி தடவி பிடிக்க வேண்டும் 3 நாட்கள். ஆனா இங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது 3 மணி நேரம் காரிருள் இருள். அது வேத வியாக்கியன்னு சொல்றார்கள், அந்த 3 மணி நேரம் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தனியாக சிலுவையில் மிகுந்த வேதனை அனுபவித்தார். காயங்களினால ஏற்பட்ட வேதனை, ரத்தம் வடிய சிலுவையில் அவர் தொங்கி அவர் பட்ட மரண வேதனை மிக கொடிதாகிறது. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு 4வது வார்த்தை சொன்னார். 27:46
9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லவா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
சரி,
அதற்கு என் தேவனே என் தேவனே
என் தேவனே என் 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இவைகள் எல்லாம் விவரித்து பேசுறது நமக்கு நேரம் போதும், ஏற்கனவே இதனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. சோ ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்ததோடு அவருக்கு பெரிய கஷ்டமில்லை, சரீரப்பரமாக வேதனை இருந்தார். ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்துக்கு அவருடைய இருதயத்துக்கு மிகவும் மிக மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் பிதா தன்னுடைய முகத்தை தனக்கு மறைத்தது. அர்த்தம் இந்த நேரத்தில் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையிருந்த உறவு துண்டிக்கப்பட்டாய். இப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையிருந்த உறவு துண்டிக்கப்பட்ட போது இயேசு கலங்கினார். ஆகவே நம்முடைய ஸ்தானாதிபதியாக இருந்து நம்முடைய இரட்சகராக இருந்து பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நம்முடைய பிரதிநிதியாக இருந்து பிதாவாகிய தேவன் நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் இயேசுவுக்கு மேலாக கொட்டப்பட்ட போது பிதாவாகிய தேவன் தன் குமாரனை பார்க்க கூடாமல் போய்விடும். ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண். ஆகவே நாம் எல்லாருடைய பாவங்களும் இயேசு மேல் விழுந்த போது பிதாவினால் தன் சொந்த குமாரனை பார்க்க முடியவில்லை. ஆகவே ஒரு இமைப்பொழுது தன் முகத்தை தன் குமாரன் இயேசுவுக்கு மறைத்தார். உன்னுடைய பாவங்கள் நிமித்தம் என்னுடைய பாவங்கள் நிமித்தம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருந்த பிரிக்க முடியாத உறவு குறிப்பிட்ட நேரம் துண்டிக்கப்பட்டது என்பதை மறந்துறார். ஆவிக்குரிய மரணம் என்பது என்ன தெரியுமா, தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுறதே ஆவிக்குரிய மரணமாகும். இன்று வரைக்கும் அநேகர் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறார்கள், அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான உறவும் இல்லை. ஆகவேதான் நம்முடைய ஆத்மாவில் அவர்கள் மறித்து போயிருக்கிறார்கள். மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும், என் குமாரனாகிய இவன் மறித்தான் இப்பொழுது திரும்ப உயிரோடு தானெல்லாம் வேதனை சொல்லப்படுது. அது ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறித்து சொல்லப்படுது. எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளே, இங்க இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இந்த இடத்துல தான் இயேசு கதறதை நாம பார்க்க, என்ன தெரியுமா, பிதா தன் முகத்தை வரைத்த போது இயேசு கதர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். நாம் இந்த உலகத்தில் எதையும் இழந்தாலும் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு ஐக்கியத்தை மாத்திரம் இழந்துடக்கூடாது. குற்றவாளியாண்டி நான் சொல்லி அனுப்புறேன், எதை இந்த உலகத்தில் இழந்தாலும் தேவனோடு உனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு ஐக்கியத்தை காத்துக்கும். இன்னொரு படி பண்ண, உன் உயிரை கொடுத்தும் தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு ஐக்கியத்தை காத்துக்கொள். இதுதான் நீ பரல கொண்டு போய் சேரும், இதுதான் நீ பரல கொண்டு போய் சேர்க்கும். தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உடையுமாக இருந்தால், துண்டிக்கப்படுமாக இருந்தால்,
நீ தேவன் அற்றவன், நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதவன், நீ நெருக்கதியாகி விடுவாய். பின்பு எவராலும் நமக்கு உதவி செய்யறதுக்கு முடியவே முடியாது. ஆகவே என்ன விலை கொடுத்தும், என்ன விலை கொடுத்தும் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். இங்க இயேசு பிதா தன் முகத்தை வரைத்த போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கதறினார். எனக்கு அருமானவர்களே, இது ஆண்டவர் இயேசு சிலுவையில் சொன்ன நாலாவது வார்த்தை, இது வேதனையின் வார்த்தை. ஐந்தாவது தாகத்தினால் உண்டான வார்த்தை படிங்க, யோவான் 19:28 முடிக்கப்படும் சீக்கிரம். யோவான் 19:28
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன்.
தெரியுமா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தாகமாக இருக்குன்னு சொன்னதுக்கு அடிப்படை காரணம் என்ன? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கு. இவ்வளவு சகித்தவருக்கு இதை சகித்துக் கொண்டிருந்த, ஆனா வேத வாக்கியம் நிறைவாக நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று. சோ சொல்ல போனால் டைரக்டாக இந்த வார்த்தை எடுத்தா பிசிக்கலாக அவருக்கு ஏற்பட்ட தாகம், ஆனால் ஆவிக்குரிய விவகாரமாக இதை வியாக்கியானப்படுத்த முடியும். ஆண்டவுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர்கள் வேண்டும். சோ ஒருவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசுடைய ஆத்ம தாகத்தை இதை தீர்க்க வேண்டுமா? ஆத்துவாக்களே ஆதாயம் இயேசுடைய விழாவிலிருந்து ரத்தம் வடிகிறது, அவர் விழாவிலிருந்து வடிகிற ரத்தத்தை நீ நிறுத்த வேண்டுமா? ஆண்டவர் இயேசுக்காக ஆத்துவாக்களை ஆதாயம் செய்கிறார் ஒருவர். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கின்றார். நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்றார் இயேசு. ஆனால் இங்கேயோ தாகமாக இருக்கின்றார். ஒருவனிடத்தில் தாகமாக இருந்தால் அவனிடத்தில் வந்து பானம் பண்ணிக்கணும் சொன்னார் இயேசு. ஆனால் இங்கேயோ தாகமாக இருக்கின்றார். இடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார் இயேசு. ஆனால் இங்கேயோ தாகமாக இருக்கு. இடக்கறிவானவர்களே, ஆத்ம தாகத்தினால் உண்டான வார்த்தை இது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆறாவது சொன்ன வார்த்தை, இது வெட்டியின் வார்த்தை. யோவான் 19:30 19:30
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
முடிந்தது, finish. தன் தலையை தாழ்த்தி சீவடி விட்டார். முடிந்தது. மனு குலத்துக்காக செய்ய வேண்டிய அனைத்தை இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். இன்னொரு முடிப்பெல்லாம் போகட்டுமா? உன்னுடைய என்னுடைய ரட்சிப்புக்கான அனைத்தையும் சிலுவையில் இயேசு நிறைவேற்றி முடித்து விட்டார். இதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். இதை செய்யாதபடிதான் பிசாசு பேதுருவையும் பயன்படுத்தின. ஆண்டவரே, உமக்கு இந்த பாடுகள் வேண்டாம் என்று அந்த நிமிஷத்தில் பிசாசு பேதுருவையும் பயன்படுத்தி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக தடை போட பார்த்தான். ஆனால் அதை துல்லியமாக இனங்கண்டு கொண்ட இயேசு, அப்பாலே போ சாத்தான் என்று அவருடைய கடிந்து கொண்டது. நான் பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தான் என்று. ஏன் தெரியுமோ, அந்த நிமிஷத்துல பிசாசு பேதுருவை பயன்படுத்திட்டார். ஏனென்றால் பிதாவின் திட்டத்தை சித்தத்தை தடை செய்தது. அப்படி தடை செய்திருந்தால் இன்றைக்கு நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று எக்கால விளக்கம் விட்டார். உன்னுடைய என்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்கான அனைத்தையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். ஆகவே முடிந்தது என்று எக்கால விளக்கம் விட்டார். ஆகவே ரட்சிப்புக்காக இன்னொரு காரியம் இனிமேல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே உனக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே ரட்சிப்புக்கான அனைத்தையும் செய்து முடித்தபடியால் இயேசு முடிந்தது என்றார். அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்தபடியால் முடிந்தது என்று சொன்னார் இயேசு. நியாயப்பெருமானம் முடிந்தது. பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை சிலுவையிலே ஆணி அடித்தார். ஆகவே முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எக்காலம் முழக்கம் விட்டார். போகட்டும். கடைசியாக இயேசு சொன்ன ஏழாவது வார்த்தை என்னவென்றால் படிங்க, லூக்கா 23:46 நாம் சீக்கிரம் படிப்போம். 23:46
இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
இது பாத்தீங்களா, இருந்தா தன் ஜீவனை விட்டார் என்று. ரெண்டு காரியத்தை நான் அதுல பாக்குறேன். பிதாவை உம்முடைய கைகளை என் ஆவி ஒப்புவிக்கிறேன். ரெண்டாவது, தன் ஜீவனை விட்டார் என்று. யோவான் 10 போவீங்களா? இருந்த ஒருடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உள்ளது.
இயேசு கிறிஸ்து யோவான் 14 வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார். சோ இப்ப இங்க இயேசு சொல்றாரு, இங்க சொல்லப்படுறது இயேசு ஜீவனை விட்டார். சோ என்னுடைய வியாக்கியானம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசுவை எவரும் கொலை செய்ய முடியாது. பிகாஸ் அவர் தேவனுடைய குமார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளது. ஆனால் இயேசு தன்னை கொலை செய்வதற்கு, சிலுவையில் அறைந்து கொலை செய்வதற்கு தன்னை தாமே மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார். எதற்காக என்றால், உன்னையும் என்னையும் மீட்பதற்காகவும் பிதாவின் சித்தம் நிறைவேறத்தக்கதாகவும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னை அறைந்து கொலை செய்வதற்கு மனப்பூர்வமாக தன்னை இயேசுதர் ஒப்புக் கொடுத்தபடியால் யூதர்கள் சிலுவையிலே அவரை அறைந்து கொள். இல்லாத போனா இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கலாம். இல்ல, சிற்சின இடங்களிலே இயேசுவை யூதர்கள் பிடிக்கப்படும் போது அவர் மறைந்து போனான்னு சொன்ன, ஏன் தெரியுமோ, அதனுடைய நேரம் இல்லை. ஆகவே அதற்கு முதல் ஆண்டவர் இயேசுவை அறைந்து கொள்றதுக்கு இடம் இல்லை. அவருடைய நேரம் வரும் பொழுது இங்க இப்ப கெச்சமணி தோட்டத்தில் இயேசு மறைஞ்சிருக்கலாம், ஆனா மறையில்லை. ஒப்புக்க நேரம் வந்த இப்ப என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி யூதாஸ் என்ன நினைத்திருப்பான் என்றால், நான் நினைக்கிறேன் அவன் என்ன நினைச்சிருப்பான், ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஒரு சில இடங்களில் மறைந்து போயிருக்கிறாரு, அவன் இந்த இடத்துல ஒருவரை இயேசு மறைந்து மறைந்து விடுவாரு என்று ஒருவரை அப்படி நினைத்து காட்டி கொடுத்திருக்கலாம் என்று ஒரு விதத்துல நான் கற்பனை பண்றேன். ஆனால் எழுதப்பட்டிருக்க வேத வசன நிறைவேறியே ஆகவேன். மகன் எழுதப்பட்டிருக்கபடியே கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய வேறொன்று மணி இயேசு அந்த மனுஷன் பரவாது இருந்தால் அவர் நலமாக இருக்கும்படி. ஆகவே இயேசு மறைந்தது போல இந்திரத்திலும் மறைந்திருக்கிறார். ஆகவே என்ன செய்தார், நல்லா கவனிங்க, யூதாசு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டதை யூதாசு கேட்டபோது அவன் மனசாட்சியிலே குத்தப்பட்டு என்ன செஞ்சான், எந்த பணத்தை வாங்கினானோ யாருத்தோ அதே பணத்தை திரும்ப ஆசை இடத்துல கூட இந்த குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்பதை ஒப்புக்கொள்றான் பாரு, ஒத்துக்கொண்ட. அப்ப அவங்க என்ன சொன்ன, அது எங்களுக்கு தெரியாது, அது உண்பாடு போ. எப்படி இருக்கு என்ன செஞ்சான், அந்த பணத்தை தேவாலயத்தில் எறிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்தான. அவனோட மனசாட்சி அவனை விடையில பாரு, அவனோட மனசாட்சி அவனை கொல்ல, குற்றமட்ட ரத்தத்தை காட்டி எடுத்த கொள்ள முடியல அவனால. ஏன்னா மனசாட்சி ஆக என்ன செய்தா, தானே தனக்கு முடிவெடுத்து அடிக்கொண்ட. இப்ப நான் இப்படியே யோசிக்கிறேன், குற்றமட்ட ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொன்ன யோசி யூதாசு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிற இயேசு இடத்துல ஓடி போய் ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லையா. ஆனா நான் அதை செய்ய, தன்னுடைய பாவத்துக்கு தானே பரிகாரத்தை தேடிக்கொண்டார், தான் செய்த பாவத்துக்கு தற்கொலை தான் சரியன்னு சொல்லி தானே தனக்கு தண்டனை எடுத்துக்கொண்டார். நான் செய்த பாவத்துக்கு தாப பரிகாரம் தேட முடியாது, நமக்கு பரிகாரமாகத்தான் பரிசுத்த தேவனே குமாரன் இயேசு சிலுவையில் பாடுபட்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து சித்த ரத்தம் நம்முடைய சகல பாவங்களிடையே நம்மை சுத்திகரிக்க வல்லப்படுதார். கிடக்கறிவானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை, என் தேவனே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் பறித்து போய்விட்டார். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு தைரியமாக பிலாத்துடத்துல போய் இயேசுடைய சரீரத்தை கேட்டார். இவ்வளவு சீக்கிரமாக அவர் பறித்து விட்டாரா என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்ட பிலாத்து அவர் சரீரத்தை கொடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப சேவகர் வாராங்க இயேசுடைய சரீரத்தை எடுக்க. ஏன்னா ஓய்வு நாளுக்கு முதல் சரீரங்கள் சிறுவிலிருந்து இறக்கப்படும். இன்னைக்கு வெள்ளிக்கிழம் சனிக்கிழம ஓய்வு நாள், ஓய்வு நாள் எந்த சரீரமும் யூதத்தை பாரம்பரியத்தின்படி சிலுவையில் இருக்கக்கூடாது. ஆகவே என்ன செய்தார்கள், வந்து பார்த்தபோது ரெண்டு பக்கத்தில் இருந்த ரெண்டு கல்லரும் இன்னும் சாக இல்லை. ஆகவே அவர்கள் கால் எலும்புகளை முறித்தார்கள் எழுதப்பட்டு. ஆனா இயேசுடத்துல வந்தபோது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு மறித்து போயிருந்தபடியால் அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. சோ இதை குறித்து வேதம் என்ன சொல்றது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதுன்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக சொன்னபடியாக ஆண்டவர் இயேசுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஆகவே இப்பொழுது அரிமத்தியா ஊரியனாகிய யோசேப்பும் இரவிலே யோவான் 19 பார்க்க முடியும். இரவிலே இயேசுடத்தில் வந்த நிக்கோதேமு சனகரியும் சங்கத்தில் இருந்த பேர்பட்ட இரண்டு பேராகிய இவர்கள், இந்த அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு வந்து இயேசுக்கு அந்தரங்க சீசனாக இருந்தார். இப்ப வெளியரங்கமாக வந்து தைரியமாக பிலாத்தோடத்தில் போய் இயேசுட சரத்தை கேட்டு எடுத்திருக்கா. வேறு யூதர்கள் என்ன அப்போஸ்தலர்கள் பயந்து போய் ஒளிச்சிருக்காங்க. ஆனா இவன் அந்தரங்க சீரம பொடியில வந்து இவன் பிலாத்தோட போய் சிலுவிட இயேசு அரைஞ்சு கொண்டு சரத்தை யாரு போய் கேட்கறது. ஆனா இவன் தைரியமாக போய் கேட்டு ஆண்டுடைய சரத்தை வாங்கி இப்ப நிக்கதேமு இப்ப என்ன தைலம் கொண்டு வர அவர் தைலம் கொண்டு வர இவர் நிக்க அரிமத்திய ஊர்னாகிய யோசேப்பு தனக்கெண்டு வெட்டி வைத்த கல்லறையிலே புது கல்லறை அந்த கல்லறையிலே ஆண்டவர் இயேசுவை கொண்டே அடக்கம் பண்ணார். சோ கல்லறை இயேசுட கல்லறை என்பது இங்கே நாம பார்க்கறது போல மண்ணை தோண்டி கீழே கட்டுற கல்லறை அப்படி இல்லை. அந்த நாட்களில் அவர் கண்மலைகளிலே மலைகளிலே வெட்டி குடைந்து வைத்திருப்பார். அதுக்குள்ளதான் சரீரம் கொண்டு வைப்பார். யோசேப்பு மலையில ஒரு குடைஞ்சி தனக்குன்னு ஒரு கல்லறையை செய்து வச்சிருக்கார். இப்ப இயேசு படித்த போது அவருடைய சரீரத்தை இறக்கி கொண்டு போய் அந்த குகைக்குள்ள கொண்டு வச்சு அதை ஒருவரும் எடுக்காதபடி வெளியிடப்படுது மிகப்பெரிய ஒரு கல்லை உருட்டி அதை வச்சான். சோ இப்படி சம்பவம் நடந்து கொண்டிருக்க தூரத்தில் இருந்து சில சகோதரிகள் பார்த்திருக்கோம், பெண்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. சில நேரத்துல பெண்கள் ஆண்கள் போல மாறுறதும் சில நேரத்துல ஆண்கள் பெண்கள் போல மாறுறதும் வெளிப்படுதான். சோ இங்க பாத்தீங்களா இருந்தால் ஆண்டவர் இயேசுவோட மறித்தாலும் மறிப்போம்னு சொன்ன அப்போஸ்தலர் எல்லாரும் ஓடி போய் பதுங்கிட்டு இருக்கிறாங்க. யூதருக்கு பயத்துல எங்களுக்கு என்ன நடக்கும் போது தெரியல. ஆனால் சில பெண்களும் ஆண்டவர் இயேசுக்கு என்ன நடக்குது என்பதை தூரத்தில் பார்த்து அவர் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கா என்பதை மகதேலான மரியாளும் மற்ற மரியாளும் வடிவாக பார்த்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுடைய மகதேலான மரியாதை அதை வடிவாக பார்த்தபடியாத்தான் ஆண்டவர் இயேசுடைய சரீரத்துக்கு தூப வர்க்கம் தரி பரிமள தைலம் விடுறதுக்காக அவள் அதிகாலையிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே எழுப்பி ஓடி வந்திருக்கிறார். சீசகெல்லாம் படுத்திருக்காங்க. ஆனா அவளோ ஆண்டவர் இயேசுடைய வரித்து போன அவள் சரீரத்துக்கு தைலம் போடுறதுக்காக ஓடி இரவோடு என்ன அதிகாலையில் இருட்டோடு ஓடி அப்படி அன்பாக இருந்த அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் இயேசு கிறிஸ்து முதலாவது காட்சி கொடுத்தார். சோதரம் கருவானவர்களே, இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டாரு, சிலுவிலே அறையப்பட்டாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து போயிருந்தால் இன்றைக்கு இந்த பெரிய வழி ஆராதனை எப்படி நாம் இயேசு குறித்து பேச முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடப்போம். என்ன கேட்டீங்களா இருந்தால் நாம கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல். என்னதான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மரித்து போயிருந்தா இயேசுவை கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ப்ரைஸ் தி லார்ட், இயேசு மரித்தார், சொன்னபடி போட்டால் உயிரிழந்தார். அதான் நாம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோம். ஆகவே உண்மையிலே என்மேலே அன்பு கூர்ந்து இவ்வளவு பாடுகளை பட்டு உடக்காக விடக்காக சிலுவையில் இயேசு மரித்திருக்கிறார். இந்த கல்வாரி அன்புக்கு உடைய வாழ்க்கையை நீ ஒப்புக் கொடுப்ப, தொடர்ந்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஆண்டவர் இயேசுக்கு உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்ப. இந்த அன்பு தெய்வத்தை விட்டு உலகத்தின் பின்னே ஓடி உலகத்தின் அருவறுப்புகளை அனுபவிக்க போறாயா, அல்லது ஆண்டவர் இயேசு உனக்கு தருகிற இலவசமான நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்ளப் போறாயா, உலகத்தின் அற்ப சொற்ப வாழ்க்கைக்காக நீ வாழ்ந்து மறிக்கப் போறாயா, உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசுவை பின்பற்றி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழப் போற, இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். எழுதிப்போமா? சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமே.